நல்லெண்ணம் நல்லதே செய்யும் என்ற தலைப்பில் இப்பொழுது திரு ரத்னவேல் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களையும் பராசக்தி ஸ்ரீ அன்னை அவர்களையும் குருநாதர் ஸ்ரீ கருமயோகி அவர்களையும் வணங்கி நல்லெண்ணம் நல்லதையே செய்யும் என்ற சொற்பொழிவினை சமர்ப்பித்து துவங்குகின்றேன். நல்லெண்ணம் என்பது அதிர்ஷ்டம். நல்லெண்ணத்திற்கு அசாதிரியமான சக்தி உண்டு. நல்லெண்ணம் சாதிக்காதது இல்லை, அனைத்தையும் சாதிக்கும் என்று ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா கீதையில் எண்ணம்தான் முக்கியம் என்று கூறுகிறார். ஏனெனில் எண்ணம்தான் குணத்தை உற்பத்தி செய்கிறது, எண்ணம் தான் குணத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது என்று கூறுகிறார். நல்லெண்ணம் உற்பத்தி செய்கிறது, நல்ல குணம் நல்ல வாழ்வை உற்பத்தி செய்கிறது. அதாவது நம்முடைய நல்லெண்ணம் நல்ல குணங்களான அடக்கம், விசுவாசம், நாணயம், குறை கூறாத மனப்பான்மை, நன்றி அறிதல், விசால மனப்பான்மை போன்ற நல்ல குணங்களை உற்பத்தி செய்கிறது. இந்த நல்ல குணங்கள் நம் வாழ்வில் வெளிப்படுகின்ற பொழுது நம் வாழ்வு நல்ல வாழ்வாக மாறுகிறது. நீ அது ஆகிறா என்று கீதையில் கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார். நாம் நல்லதை நினைத்தோம் என்றால் நாம் நல்லதாகவே ஆகுவோம். நாம் நல்லதை நினைக்கின்ற பொழுது நம்மளது எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கின்ற பொழுது நம்மளுடைய செயல் நல்ல செயல்களாக இருக்கின்றன. நம்முடைய செயல் நல்ல செயல்களாக இருக்கின்ற பொழுது அந்த செயலால் விளைகின்ற விளைவுகள் நல்ல விளைவுகளாக இருக்கின்றன. நமக்கு வருகின்ற அனைத்துமே நல்லதாக வருகின்றன. இதைத்தான் நம் முன்னோர்கள் எண்ணம் போல வாழ்வு என்று கூறினார்கள். நம் எண்ணம் நல்லெண்ணமாக இருந்தால் நம் வாழ்வு நல்லதாகவே இருக்கும். நம் எண்ணம் கெட்டதாக இருந்தால் நம் வாழ்வு எதிர்மறையாக பலனை கொடுக்கும். திருவள்ளுவர் அவர்கள் நல்லெண்ணத்தை பற்றி நல்லவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று கூறுகிறார். அதாவது நல்லவருடைய நல்லெண்ணம் இயற்கைக்கு நல்லவருடைய நல்லெண்ணத்திற்கு இயற்கையும் கட்டுப்பட்டு தனது அருளை மழையை தருகிறது என்று கூறுகிறார். பகவான் ஸ்ரீ அன்னையுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது கூட அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முழுவதுமே நல்லெண்ணத்தின் அடிப்படையிலேயே அமைத்திருப்பதை நாம் காண முடிகிறது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் ஆன்மீகத்தில் இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைவதற்கு அடிப்படையாக இருந்த காரணங்களில் ஒன்று அவர்களுடைய நல்லெண்ணம். ஏனென்றால் நமக்கு அனைவருக்குமே தெரியும், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் நினைத்திருந்தால் அந்த செல்வ வளங்களை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியான வாழ்வை நடத்தியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் தான் மட்டும் நலமுடன் இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் நலமுடனும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலேயே நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். அதற்காக சிறை சென்றார்கள். அப்படி அவர் சிறை சென்றதே பகவான் யோகத்தை மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இப்படி யோகத்திற்கான வாய்ப்பை தந்தது பகவானுடைய நல்லெண்ணம். பகவானுக்கு இப்படி யோகத்திற்கான வாய்ப்பை தந்தது பகவான் நம் நாட்டு மக்களின் மீதும் நம் நாட்டின் மீதும் வைத்திருந்த நல்லெண்ணம் அவருக்கு யோக பலனை பெற்றுத்தந்தது. பகவானின் யோக பலனால் இந்தியா பகவானின் பிறந்த நாளிலேயே சுதந்திரம் பெற்றது. இதற்கு அடிப்படையாக இருந்தது பகவானின் நம் நாடு நம் நாட்டு மக்களின் மீது இருந்த நல்லெண்ணம். இதுபோல் உலக மக்கள் அனைவரும் அமைதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற பகவானின் நல்லெண்ணம் பகவானின் யோக சக்தி மூலம் இரண்டாம் உலகப் போரில் ஹிட்லரை தோற்கடித்து இந்த உலகத்தை அசுரனின் பிடியிலிருந்து காப்பாற்றியது. பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய ஆன்மீக நிலையை கண்ட அனைவரும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் வள்ளலார் பெருமானரை போல இவரும் உடலை கரைத்து ஒளியாக மாறிவிடுவார் என்று நினைத்தார்களாம். ஆனால் பகவான் அவ்வாறு செய்யவில்லை. தான் மட்டும் ஒளி நிலையை அடைய வேண்டும் என்று கருதாமல் பூமியில் அந்த பொன்னொழியை இறக்க வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் சத்திய ஜீவனாக மாற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தனது உடலை தியாகம் செய்து சத்திய ஜீவிய லோகம் சென்று அந்த பொன்னொழியை தனது உடலில் இறக்கியதன் மூலம் பொன்னொழியை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார்கள். இது பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய நல்லெண்ணத்தின் வெளிப்பாடாக அமைவதை பார்க்க முடிகிறது. இதுபோல் ஸ்ரீ அன்னை அவர்கள் தாங்கள் பெற்ற யோக அனுபவத்தை அனைவரும் பெற வேண்டும், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல தாங்கள் பெற்ற யோக அனுபவத்தை அனைவரும் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஆசிரமத்தை நிறுவினார்கள். அதுபோல் இந்த உலகில் மூன்றாம் உலகப்போர் வரக்கூடாது, மக்கள் அனைவரும் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் ஆரோவில் என்ற ஒரு நகரை உருவாக்கினார்கள். இதுபோல் இந்த பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு மகான்களும் தங்களுடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தியபடி இருப்பதை நாம் காண முடிகிறது. ராமானுஜருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது கூட இந்த உலகத்தை நோயிலிருந்தும் பிணியில் இருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய மந்திரத்தை ராமானுஜருடைய குருநாதர் ராமானுஜருக்கு கற்றுத்தருகிறார். கற்றுத்தந்துவிட்டு இந்த மந்திரத்தை மற்றவர்களுக்கும் கூறக்கூடாது, கூறினால் அதனால் உனக்கு ஆபத்து வரும் என்று கூறுகிறார். ஆனால் ராமானுஜர் என்ன செய்தார், பல பேருக்கு நன்மை வருவதனால் தனக்கு கெடுதல் வந்தாலும் பரவாயில்லை என்ற உயர்ந்த நல்லெண்ணத்துடன் கோயில் கோபுரத்தில் ஏறி அனைவருக்கும் அந்த மந்திரத்தை கற்றுத்தருகிறார். இதனால் அவருக்கு என்ன பலன் கிடைத்தது என்றால், தான் மட்டும் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்ற பலனோடு மட்டும் இல்லாமல் அவரை பின்தொடர்பவர்கள் ஃபாலோயர்ஸ் அனைவருக்கும் மோட்சத்தை பெறக்கூடிய ஒரு வரத்தை அவர் பெறுகிறார். அந்த வரத்தை அவருக்கு பெற்று தந்தது ராமானுஜருடைய நல்லெண்ணம். இது போன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற மகான்களுடைய நல்லெண்ணம் இந்த உலகத்தை இன்றும் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறது. இப்ப நல்லெண்ணம் என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். நல்லெண்ணம் என்பதற்கு குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அவர்களும் திரு அசோகன் அண்ணா அவர்களும் கூறுகின்ற விளக்கங்கள் என்னவென்றால், நல்லெண்ணம் என்பது வெளிநோக்கி செல்கின்ற ஒரு உணர்வாகும். அதாவது ஒருவர் தன்னை தவிர அடுத்த ஒருவரை பற்றி நினைத்து அவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விழைவது விரும்புவது நல்லெண்ணம் ஆகும். நல்லெண்ணம் என்பது பாத்திரத்தின் கொள்ளளவுக்கு மேல் இருக்கின்ற தண்ணீர் வழிந்து ஓடுவதைப் போல நல்லெண்ணம் கொண்டவருடைய இதயத்தின் கொள்ளளவுக்கு மேல் இருக்கின்ற அன்பும் பரிவும் வழிந்து ஓடுவதை காட்டுகிறது என்று குறிப்பிடுகிறார். இப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், யாருக்கு நல்லெண்ணம் இருக்கும் என்றால் அன்பும் பரிவும் யாருக்கு நிறைந்த பாத்திரம் போன்ற வழிந்து செல்கிறதோ மிகுதியாக இருக்கிறதோ அவர்களுக்கு நல்லெண்ணம் இருக்கும் என்று தெரிகிறது. ஒருவரை பார்த்தவுடன் அவர் யாராக இருந்தாலும், நம்முடன் கருத்து வேறுபாடு உடையவராக இருந்தாலும், நம் மனம் மகிழ்ச்சியால் மலர்ந்தால் அது நல்லெண்ணம் ஆகும். ஒருவரிடம் அடுத்தவர் வந்து தனக்கு நல்லது நடந்ததாக சொல்லும் பொழுது அவருக்கு அது வெறும் செய்தியாக இருந்தாலும், இவருக்கு அதில் எந்த ஆதாயமும் இல்லை என்றாலும், நல்லது நடந்தவருக்கு என்ன சந்தோஷத்தை கிடைத்ததோ என்ன சந்தோஷத்தை அடைந்தாரோ அதே அளவு சந்தோஷம் நமக்கும் வருமானால் அது நமக்கு நல்லெண்ணம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அடுத்ததாக ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் உயர்ந்த நல்லெண்ணம் என்று ஒன்றை குறிப்பிடுகிறார். அது என்ன உயர்ந்த நல்லெண்ணம் என்றால், நாம் அறிந்த அனைவரும் அவர்கள் நல்லவராகவும் இருக்கலாம் கெட்டவராகவும் இருக்கலாம், நமது அன்பிற்கு உரியவராகவும் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம், இப்படி அனைவரும் இந்த நாட்டில் உள்ள அத்தனை நல்லதற்கும் உரியவர்கள், அவர்கள் அத்தனை நல்லதையும் பெறுவதே எனது அதிர்ஷ்டம் என்ற உணர்வு உயர்ந்த நல்லெண்ணம் குறிப்பிடுகிறார்கள். இந்த இடத்துல கர்மயோகி அவர்கள் அப்பா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த உணர்வுன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப இந்த விஷயத்தை வந்து நம்ம மனம் ஏற்றுக்கொள்ளும், அறிவு ஏற்றுக்கொள்ளும். அதாவது நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நல்லதையும் பெறுவது என்னுடைய அதிர்ஷ்டம்ங்கிறத நம்ம அறிவு ஏற்றுக்கொள்ளும், நம்ம மனம் ஏற்றுக்கொள்ளும். ஆனா நம்ம உணர்வு வந்து அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்றாங்க. நம்மளுடைய உணர்வு வந்து இதை ஏற்றுக்கொண்டால், அதாவது எதை, நாம் அறிந்த அனைவரும் அவர்கள் நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம், நமது அன்பிற்குரியவராகவும் இருக்கலாம், அல்லது இல்லாமலும் இருக்கலாம். இப்படி அனைவரும் நாட்டில் உள்ள அத்தனை நல்லதற்கும் உரியவர்கள், அவர்கள் அத்தனை நல்லதையும் பெறுவதை எனது அதிர்ஷ்டம், இவங்க அனைத்து நல்லதையும் பெறுவது என்னுடைய அதிர்ஷ்டம் என்ற உணர்வு வரணும். அறிவு ஏற்றுக்கொள்வதை விட உணர்வு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்மளுக்கு அந்த உணர்வு வந்தது என்றால் அதுதான் உயர்ந்த நல்லெண்ணம். இந்த உயர்ந்த நல்லெண்ணத்திற்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால், இந்த உயர்ந்த நல்லெண்ணம் நம்மை ஆண்டவனின் நல்லெண்ணத்திற்கு பாத்திரமாக்கும். அதாவது ஆண்டவனை நம் மீது நல்ல நல்லெண்ணத்துடன் இருக்க செய்யும். இப்ப ஆண்டவனுக்கு நம் மீது நல்லெண்ணம் இருந்தது என்றால் நம் வாழ்வு சுபிட்சமாக மாறும், நம் வாழ்வில் நடப்பது எல்லாம் நல்லதாக மாறும். இப்போது நாம் நல்லெண்ணம் என்றால் என்ன என்று பார்த்தோம். ஏன் நமக்கு நல்லெண்ணம் வேண்டும், நல்லெண்ணத்தால் நமக்கு என்ன பலன், நல்லெண்ணத்துடைய சிறப்புகள் என்ன என்பதை இப்போது நாம் பார்ப்போம். நல்லெண்ணம் என்பது ஸ்ரீ அன்னை, கெட்ட எண்ணம் என்பது அசுரன். நம்மில் நல்லெண்ணம் எழும் பொழுது, நம்மில் நல்லெண்ணம் வெளிப்படுகின்ற பொழுது யார் வெளிப்படுவார்கள், ஸ்ரீ அன்னை அவர்கள் வெளிப்படுவார்கள். நம்மில் கெட்ட எண்ணங்கள் வெளிப்படுகின்ற பொழுது அசுரன் வெளிப்படுவான். நம் வாழ்வில் நம்மில் அன்னை வெளிப்படுகின்ற பொழுது நம் வாழ்வில் நிரந்தர வெற்றி, முன்னேற்றம், சந்தோஷம், உடல் நலம், செல்வ வளம் ஆகியவை வெளிப்படும். நம்மில் நம் வாழ்வில் அசுரன் வெளிப்படுகின்ற பொழுது இதற்கு எதிர்மறையான பலன்களும் ஏற்படும், நிறைய தடைகளும் இடையூறுகளும் ஏற்படும். இப்ப நம் வாழ்வில் நிரந்தர வெற்றி வேண்டுமா, சந்தோஷம், உடல்நலம், செல்வவளம் வேண்டுமா, அல்லது எதிர்மறையான பலன்கள் வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு நம் கையில் தான் இருக்கிறது. நாம் நல்லெண்ணத்தின் மூலமாக அன்னையை வெளிப்படுத்துகின்ற பொழுது நம் வாழ்வில் நல்லது நடக்கும். நாம் கெட்டெண்ணத்தின் மூலமாக அசுரனை வெளிப்படுத்துகின்ற பொழுது நம் வாழ்வில் கெட்டது நடக்கும். இதைதான் கணியன் பூங்குன்றனார் அவர்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படி என்று கூறினார்கள். நல்லெண்ணம் என்பது ஒருவருடைய பர்சனாலிட்டியை விரிவடைய செய்யும் ஒரு உணர்வு. இப்படி நல்லெண்ணம் உடையவருடைய பர்சனாலிட்டியும் அவரது பண்புகளும் குணங்களும் மேலும் விரிவடைந்து கொண்டே செல்கின்றன. இப்படி இவர்களுடைய பண்புகளும் குணங்களும் விரிவடைந்து கொண்டே செல்வதால் அவரை நோக்கி அருளும் அதிர்ஷ்டமும் அதிகமாக வருகிறது. அதாவது நல்லெண்ணம் என்ற ஒரு உணர்வு வந்துவிட்டதுனாவே நம்மளுடைய குணங்கள் பண்புகள் அதிகரிக்கும், விரிவடையும் சொல்றாங்க. அதாவது குறை கூறாத மனப்பான்மை, பரநலம், அடக்கம், விசால மனப்பான்மை, உண்மை, இது போன்ற நல்ல குணங்கள் பண்புகள் நம்மை நோக்கி வரும். எப்பொழுது என்றால் நமக்கு நல்லெண்ணம் வருகின்ற பொழுது. அதாவது பழைய நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள், வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர அரசனின் செங்கோல் உயரும் என்று கூறுவார்கள். இந்த நல்லெண்ணம் என்ற ஒரு உணர்வு நமக்கு உயர்ந்து விட்டது என்றாலே அனைத்து பண்புகளும் குணங்களும் நம்மை நோக்கி வரும். அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டமானதாக மாறும். இப்படி நமது வாழ்க்கையில் நமக்கு அதிக பண்புகளும் குணங்களும் வருவதற்கு நாம் நல்லெண்ணத்தை கடைபிடிக்க வேண்டும். காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல நல்லெண்ணம் மற்றவர்களை தன் பக்கம் ஈர்க்கும். இதனால் நல்லெண்ணம் உடையவர்களை சுற்றி அவர்களை சூழ்ந்து எப்பொழுதும் ஒரு நிறைய நபர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல் நல்லெண்ணத்தால் சூழப்பட்டவர்களை கொண்டவர்கள் நீண்ட ஆயுளை பெறுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஒருவரை சுற்றி நல்லெண்ணம் உடையவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவருக்கு நீண்ட ஆயுள் அமையும். ஒருவரை சுற்றி கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமைவது கடினம் என்று குறிப்பிடுகிறார். இதே போல முன்னேற்றத்திற்கும் இது பொருந்தும். ஒருவரை சுற்றி அவர் மீது நல்லெண்ணமுடையவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது அபரிமிதமாக வந்து கொண்டே இருக்கும். ஒருவரை சுற்றி கெட்டணம் உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய முன்னேற்றம் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடனே நமக்கு இங்க ஒரு சந்தேகம் இல்லலாம், நம்ம சுத்தி உள்ளவங்க நல்லவங்களா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறது, நம்மளை சுத்தி உள்ளவங்களா கெட்டவங்களா இருக்கிறாங்களே அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதற்கும் குருநாதர் என்ன கூறுகிறார்கள் என்றால், அகமே புறம், நம்மை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் நம் அக உணர்வை ஆழமாகவும் தெளிவாகவும் அர்த்த புஷ்டியாகவும் பிரதிபலிக்கின்றனர். ஆகவே நம்மை சுற்றி நல்லெண்ணம் உடையவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நமக்கு நல்லெண்ணம் இருக்கிறது என்று பொருள், நம்மளுடைய நல்லெண்ணம் வெளியே தெரிகிறது என்று பொருள். நம்மை சுற்றி உள்ளவர்கள் கெட்டணம் உள்ளவராக இருக்கிறார்கள் என்றால் நம்ம உள்ளே கெட்டணம் இருக்கிறது என்று பொருள். அப்ப நம்மை சுற்றி நல்லெண்ணவர்களை வர வேண்டும், அதன் மூலம் நாம் நீண்ட ஆயுளையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பெற வேண்டும் என்றால் நாம் நம்மில் நல்ல எண்ணங்களை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் நல்லெண்ணம் உள்ளவர்கள் துவங்கும் எந்த காரியமும் எந்த ஒரு வேலையும் தொடர்ந்து வளரும், அவர்கள் துவங்கும் எந்த திட்டமும் பெரு வளர்ச்சி அடையும். அதுபோல் இவர்களுடைய கவனம் யார் மேல் திரும்புகிறதோ அவர்கள் வாழ்வில் முன்னேறுவார்கள். இப்ப நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தொடங்க வேண்டும், நம்மை சார்ந்தவர்கள் முன்னேற வேண்டும் என்றால் நாம் நல்லெண்ணத்தை பேண வேண்டும். இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம், இப்ப நாம செய்கின்ற காரியம் நல்லதா நடக்குதா இல்ல தடைப்படுதா வளர்ச்சி அடையுதாங்கிறத வைத்து நமக்கு நல்லெண்ணம் இருக்கிறதா கெட்டணம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். நம் மனதில் நல்லெண்ணம் இருந்தால் அது வெளிப்பட்டால் நமக்கு வருவது, நம் வாழ்வில் நமக்கு நடப்பது அனைத்துமே நல்லதாகவே அமையும். ஏனெனில் அகமே புறம். பொதுவாக ஒருவர் வாழ்வில் முன்னேற வேண்டும், அதிகமாக சாதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு முயற்சி, திறமை, உழைப்பு, கவனம் போன்றவை தேவைப்படுகிறது. இப்படி முயற்சி, திறமை, உழைப்பு, கவனம் போன்ற பல அம்சங்கள் ஒருவரிடம் இருந்தால்தான் அவரால் வாழ்வில் சாதிக்க முடியும். இவை அனைத்தும் தருகின்ற பலனை நல்லெண்ணம் மட்டுமே தரவல்லது என்று குறிப்பிடுகிறார். அதாவது முயற்சி, திறமை, உழைப்பு, கவனம் ஆகியவை மூலமாக சாதிக்கக்கூடியதை இவை இல்லை என்றாலும் கூட நல்லெண்ணம் மட்டும் இருந்தாலே நாம் சாதிக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். நாம் பிறர் மீது உள்ள கெட்டணத்தை நல்லெண்ணமாக மாற்றுகின்ற பொழுது 20 வருடம் நாம் உழைத்து பெறக்கூடிய பலனை உடனடியாக பெறலாம் என்று ஸ்ரீ கருமயுக அவர்கள் குறிப்பிடுகிறார். குருநாதர் அவர்கள் பணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, காற்று நீர் போல ஒரு காலத்தில் பணம் அபரிமிதமாக இருக்கும், அது அனைவருக்கும் கிடைக்கும், ஆனால் அது அனைவரும் கிடைப்பதற்கு பழிப்பதற்கான நிபந்தனை என்னவென்றால் நல்லெண்ணம் வேண்டும். அதாவது அனைவரும் உயர வேண்டும் என்ற நல்லெண்ணம் இருந்தால் காற்று நீர் போல நமக்கு பணம் அபரிமிதமாக கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார். பண பற்றாக்குறை என்பது குணப்பற்றாக்குறை. வரம்பில்லாத, அதாவது எல்லையற்ற சாதனையை ஒருவர் அடைய வேண்டுமானால் அவருக்கு வரம்பற்ற, அதாவது எல்லையற்ற நல்லெண்ணம் வேண்டும். வரம்பற்ற நல்லெண்ணம் வரம்பற்ற சாதனையை தரும் என்று குறிப்பிடுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில எல்லையே இல்லாம சாதிக்கணும்னா நமக்கு எல்லையே இல்லாத அளவுக்கு நல்லெண்ணம் இருக்கணும். நல்லெண்ணம் இருந்ததுன்னா வரம்பற்ற சாதனை வரும். தம்முடைய பிரச்சனைகளை நாம் பிரார்த்தனை, நம்மளுடைய பிரார்த்தனை தீர்க்கும், இதற்கு விதிவிலக்கு இல்லை. அதே பிரார்த்தனை வாய்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது பாதிதான் பலிக்கலாம், முழு பலனும் தராமலும் போகலாம். இப்படி பிரார்த்தனையால் பூர்த்தியாகாத வாய்ப்பு, பிரார்த்தனையால் தீராத பிரச்சனை நல்லெண்ணத்தால் பூர்த்தியாகும் என்று குறிப்பிடுகிறார். நம்ம அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணியும் ஒரு பிரச்சனை தீரல, இல்ல அன்னைக்கு நம்ம பிரார்த்தனை வைக்கிறோம் ஒரு வாய்ப்பு வருது அது முழுவதுமாக பலிக்கல, பாதிதான் பலிக்குது அப்படிங்கிற பட்சத்துல நாம தொடர்ந்து பிரார்த்தனை பண்றதுக்கு பதிலா நாம நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தணும், மற்றவர்கள் மீது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகிறோம் என்றால் அந்த வாய்ப்பு முழுவதுமாக பலிக்கும், அந்த தீராத பிரச்சனை என்பது தீர்ந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் தீர வேண்டும், நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்க வேண்டும் என்றால் நமக்கு நல்லெண்ணத்தை பின்பற்ற வேண்டும். நல்லெண்ணம் நம் வாழ்வில் பசுமையை தரும், கெட்டெண்ணம் நம் வாழ்வில் வறட்சியை தரும். நம் வாழ்வு பசுமையாக இருப்பதற்கு நாம் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும். உழைப்பு உழைத்தவர்களுக்கு மட்டுமே பலன் தரும், யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் பலனை தரும். அதே உழைப்பை நல்லெண்ணத்துடன் உழைக்கின்ற பொழுது, நல்லவர்களுடைய உழைக்கும் உழைப்பு இந்த உலகத்திற்கே பலன் தரும். அவருடைய நம்மளுடைய உழைப்பு இந்த உலகத்திற்கே பலன் வர வேண்டும் என்றால் நாம் நல்லெண்ணத்துடன் உழைக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் உணர்வு நல்லெண்ணத்தால் உயர்ந்தால் உலகத்தில் முடியாததில்லை என்பது சட்டம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இங்க அப்பா வந்து திரும்ப திரும்ப அந்த உணர்வை தான் குறிப்பிடுறாங்க. நம்ம உள்ளத்தின் உணர்வு வந்து நல்லெண்ணத்தால் உயரணும். ஏன்னா நம்ம மனசுக்கு தெரியும் நல்லெண்ணம் வேணும், நல்லெண்ணம் வெளிப்பட்டாதான் வாழ்க்கையில நல்லது நடக்கும். நல்லெண்ணம்ங்கிறது உயர்ந்த ஒரு உணர்வு, பண்பு, குணம்ங்கிறது நமக்கு தெரியும், மனசுக்கு தெரியும். ஆனா உணர்வுக்கு அது ஏற்றுக்கொள்ளாது. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப திரும்ப அந்த உணர்வு வந்து நல்லெண்ணத்தால் உயர வேண்டும் சொல்றாங்க. அப்படி நம்மளுடைய உள்ளத்தினுடைய உணர்வு நல்லெண்ணத்தால் உயர்ந்தால் இந்த உலகத்துல முடியாததே இல்லை என்று சட்டம் சொல்றாங்க. சட்டம் என்றால் மாற்றுக்கிறதே கிடையாது, அது கண்டிப்பா அதுதான் பலிக்கும், அதுக்கு மாற்றே கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் முடியாதது இல்லை என்பது நமக்கு வர வேண்டும் என்றால் நம்மளுடைய உணர்வு நல்லெண்ணத்தால் உயர வேண்டும். நமக்கு தீராத பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்றால், பிரார்த்தனை செய்தும் அந்த பிரச்சனை தீரவில்லை என்றால், நம் மீது நல்லெண்ணம் உடையவர்களிடம் அந்த பிரச்சனையை கூறுகின்ற பொழுது அந்த பிரச்சனை வந்து தீர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே போல நம்மளுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால், அந்த உடல்நலம் சரியில்லாதே நம்மீது நல்லெண்ணம் உள்ளவர்களிடம் நாம் கூறுகின்ற பொழுது அவர்களுடைய நல்லெண்ணத்தின் மூலமாக நம்மளுடைய நோய் குணமாகும், நமக்கு ஆரோக்கியம் வரும் என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் நம் நல்லெண்ணத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள், நல்லெண்ணத்துடைய சிறப்புகள். இப்ப நம்மிடம் நல்லெண்ணம் இருக்கிறதா இல்லது இல்லையா என்பதை இப்ப நாம் பார்க்க வேண்டும். இப்ப நம்மிடம் நல்லெண்ணம் இருக்கிறதா இல்லையா என்றால், நம்மிடம் நல்லெண்ணம் இருக்கிறது ஆனால் இல்லை. அதாவது நம்மிடம் நல்லெண்ணம் இருப்பதால் தான் நாம் அன்னையை ஆன்மீகத்தை தேடி வந்துள்ளோம். அதனால் நம்மிடம் நல்லெண்ணம் இருக்கிறது, ஆனால் முழுவதும் அதாவது 100% நல்லெண்ணம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. நாம் சிலரிடம் நல்லெண்ணத்துடன் இருப்போம், சில பேரிடம் நல்லெண்ணத்துடன் இருக்க மாட்டோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்ப சில பேர் பார்க்கின்ற பொழுது வீட்டில் உள்ளவர்களிடம், கணவன், குழந்தை, பெற்றோர் இவர்களிடம் நல்லெண்ணத்துடன் இருப்பார்கள், வெளியாட்களிடம் நல்லெண்ணத்துடன் இருக்க மாட்டார்கள். சில பேர் வெளியாட்களிடம் நல்லெண்ணத்துடன் இருப்பார்கள், குடும்ப உறுப்பினர்களிடம் நல்லெண்ணத்தோடு இருக்க மாட்டார்கள். சில பேர் நண்பர்களில் சில நண்பர்களிடம் மட்டும் நல்லெண்ணத்துடன் இருப்பார்கள், சில நண்பர்களிடம் நல்லெண்ணத்துடன் இருக்க மாட்டார்கள். இதே போல உறவினர்களில் சில உறவினர்களிடம் நல்லெண்ணத்தோடு இருப்பார்கள், சில உறவினர்களிடம் நல்லெண்ணம் இருக்காது. அதே போல அன்னை அன்பர்களில் சில பேரிடம் நல்லெண்ணம் இருக்கும், சில பேரிடம் நல்லெண்ணம் இருக்காது. இது எல்லாமே முழுமையான நல்லெண்ணம் கிடையாது. இது எல்லாத்தையும் முழுமையான நல்லெண்ணம் என்று நாம் கூற முடியாது. நம்மளுடைய நல்லெண்ணம் அன்னையை போல முழுமையான நல்லெண்ணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்னை என்ன கூறுகிறார்கள் என்றால், ஈவில் போர்ஸ், தீய சக்திகளும் என்னுடைய குழந்தைகள், அதான் நான் அவர்களை எப்படி தண்டிப்பேன் என்று குறிப்பிடுகிறார். அந்த ஈவில் போர்ஸும் என்னோட குழந்தைகள், அவர்களை நான் எப்படி தண்டிப்பேன் என்று கூறுகிற அளவுக்கு அன்னையுடைய நல்லெண்ணம் உயர்ந்ததாக இருக்கிறது. அப்ப அன்னை அன்பர்களாக நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அனைவரிடமும் நல்லெண்ணத்தோடு இருக்க வேண்டும், பாகுபாடு என்பது இருக்கக்கூடாது. அதுதான் பூரண நல்லெண்ணம். நாம் அன்னையை போல அனைவரிடமும் நல்லெண்ணத்துடன் இருப்பதுதான் பூரண நல்லெண்ணம். இந்த பூரண நல்லெண்ணம் என்ன செய்யும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் பூரணத்துவத்தை கொடுக்கும். பொதுவாக நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், எதிரிகள் மீதுதான் நமக்கு கெட்டெண்ணம் இருக்கும். கெட்டெண்ணத்தின் வெளிப்பாடான பொறாமை, எரிச்சல், வெறுப்பு, குறை போன்றவை இருக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் நமக்கு வேண்டியவர்கள் உறவினர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள், அன்பர்கள் என்று ஒவ்வொருவரையும் நம் மனதில் கொண்டு வந்து நமக்கு அவர்கள் மீது உள்ள அபிப்பிராயத்தை சீர்தூக்கி பார்த்தால் அதில் நல்லெண்ணமும் கெட்டெண்ணமும் கலந்து இருக்கும். இவர்கள் மீது அன்பு பாசம் இருந்தாலும் வெறுப்பு, எரிச்சல், பொறாமை, போட்டி, குறை கூறுதல் போன்றவை கலந்து இருக்கும். இது முழுமையான நல்லெண்ணம் கிடையாது. நம் வாழ்வில் நல்ல நிகழ்வுகள், நிகழ்ந்த நேரங்கள், அதாவது திருமணம், வேலை கிடைப்பது, ப்ரமோஷன் கிடைப்பது, வீடு கட்டுதல், படிப்பு போன்ற நல்ல சந்தர்ப்பங்களில் உதவியாகவும் தொந்தரவாகவும் நிறைய பேர்கள் இருந்திருப்பார்கள். இது போன்ற காரணங்களால் நமக்கு வேண்டியவர்கள் உயிருக்கு உயிரானவர்களிடம் கூட நமக்கு மனக்குறை, கோபம், கெட்ட எண்ணம், வெறுப்பு, எரிச்சல் ஆகியவை சிறிதளவு இருக்கும். எதிரிகளாக இருந்தாலும், நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும், யார் மீது கெட்ட எண்ணம், கெட்ட அபிப்பிராயம் சிறிதளவு இருந்தாலும் கூட கெட்ட எண்ணம் கெட்ட எண்ணமே, அவை தவறாது கெட்டதையே செய்யும். அதுவும் குறிப்பாக நமக்கு வேண்டியவர்கள் மீது கடுகளவு கூட கெட்டனம் இருக்கக்கூடாது என்று ஸ்ரீ கருமேக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கடுகளவு என்பது எவ்வளவு சிறியது என்பது நமக்கே தெரியும். நமக்கு வேண்டியவர்கள் மீது கடுகளவு கூட கெட்டனம் இருக்கக்கூடாது. வாழ்வில் முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் யார் மீதும் கெட்டெண்ணம் இருக்கக்கூடாது என முடிவு செய்து மனதை தூய்மைப்படுத்தினால் அவர்கள் வாழ்வு பல மடங்கு உயரும். அதாவது இந்த உயர்வு எப்படி இருக்கும் என்றால் தொண்டன் தலைவனாவது போன்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கெட்ட எண்ணம் ஏன் ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். பொதுவாக மனிதர்கள் கெட்டவர்கள் இல்லை. தம்மை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கெட்டு போக வேண்டும் என்று நினைப்பார்கள். நம் மனம், நம் அகந்தை இது சரி என்றும் நினைத்துக் கொள்ளும். அதாவது பல்லுக்கு பல் என்று கூறுவார்கள். அவர்கள் நமக்கு கெடுதல் நினைத்தார்கள், திரும்ப அதனால் நான் அவங்களுக்கு கெடுதல் செய்தேன், இது சரிதானே அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அதாவது நம்மளுடைய ஈகோ, அகந்தை வந்து சொல்லும். இதற்கு இந்த அகந்தைக்கு, இந்த எண்ணத்திற்கு நாம் இடம் கொடுத்தால் அடுத்த முறை அது என்ன செய்யும் என்றால் நம்மை அவமரியாதை செய்தவர்கள், நமக்கு சிறு கெடுதல் செய்தவர்கள், நம்மை ஏமாற்றியவர்கள், நம்மை கேலி செய்தவர்கள், நமக்கு துரோகம் செய்தவர்கள், நம்மளுடன் கருத்து வேறுபாடு உடையவர்கள், நாம் கூறியதை கேட்காதவர்கள் போன்றவர்கள் கெட்டுப்போக வேண்டும் என்ற எண்ணத்தை, நினைப்பை கொடுக்க ஆரம்பித்துவிடும். இதுதான் மனித இயல்பு. இப்படிதான் அந்த கெட்ட எண்ணம் நம்மளுடைய ஏற்படுகிறது என்று ஸ்ரீ கருமிக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி நம்முடைய இந்த கெட்ட எண்ணம், இந்த பொறாமை, தவறான எண்ணத்தால் ஒருவருடைய வாய்ப்பு தவறினால், அவர்களுக்கு வர வேண்டிய நல்லது வராமல் போனால், அவர்களுக்கு நம்மளுடைய எண்ணத்தால் கெடுதல் வந்தால், அதற்கு நாம் காரணமாவதால் லைஃப் ரெஸ்பான்ஸ் ஆக நமக்கு காரியம் கெட்டு போகும். ஏன்னா அவருக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பை நம்முடைய கெட்ட எண்ணம் தடுத்து நிறுத்தியதனால் லைஃப் ரெஸ்பான்ஸ் ஆக நமக்கு வர வேண்டிய ஒரு நல்லதை அது தடுக்கும். இதைதான் நம் முன்னோர்கள் கர்மம் என்று கூறினார்கள், நாம் லைஃப் ரெஸ்பான்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். இந்த கெட்ட எண்ணம் நமக்கு நல்லது செய்யாது, கெட்டதையே செய்யும். இதனால்தான் சில அன்னை அன்பர்கள் அன்னையிடம் வந்த பிறகும் முன்னேறாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைகிறது. எனவே இது போன்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் பூரண நல்லெண்ணத்துடன் செயல்பட வேண்டும். இது போன்ற சூழ்நிலையில் அவர்களிடம், அதாவது மற்றவர்களிடம் உள்ள நல்லதை மட்டுமே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதனால் இவர்கள் மீது கெட்டெண்ணம் ஏற்படாமல் தடுக்கலாம். இப்ப இந்த கெட்டெண்ணம் நமக்கு எப்படி ஏற்படுகிறது என்பதை பார்த்தோம். நல்லெண்ணத்தை எப்படி வரவழைப்பது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். நல்லெண்ணத்தை அதிகரிப்பதற்கான வழிகளாக ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், நல்லெண்ணம் மனதில் இல்ல, ஆத்ம விழிப்பு தேவை, அது இல்லாமல் நல்லெண்ணம் இயலாது என்று குறிப்பிடுகிறார். ஆத்ம விழிப்பு உள்ளவருக்குத்தான் நல்லெண்ணம் மனதில் இயலும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப நமக்கு வந்து நல்லெண்ணம் வருவதற்கு, ஆத்ம விழிப்பு வருவதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது அன்னையிடம் பிரார்த்திக்க வேண்டும். எனக்கு நல்லெண்ணத்தை கொடுங்கள் மதர் என்று அன்னையிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனையோடு நாம் நின்றுவிடக் கூடாது, நம் முயற்சியை செய்ய வேண்டும். அந்த முயற்சி என்னவென்றால், முதலாவதாக நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சுற்றியுள்ளவர்கள், குடும்பத்தார், உறவினர், நண்பர்கள், அண்டை அயலார், அன்னை அன்பர்கள், சேவை அன்பர்கள் என அனைவரை பற்றிய நம்முடைய எண்ணங்களை, அபிப்பிராயங்களை, கருத்துக்களை ஆராய வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதில் அவர்களிடம் உள்ள குறைகளை, இவர்களை பற்றிய தப்பு அபிப்பிராயங்களை நீக்க வேண்டும். கண்டிப்பா நம்ம உறவினர்கள், நண்பர்கள், அன்பர்கள் அனைவர்களிடம் தவறான கருத்துக்கள், கெட்ட விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தானே. நாம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களிடம் உள்ள குறைகளையும் தப்பு அபிப்பிராயங்களையும் நாம் முதலாவதாக நீக்க வேண்டும். அதுதான் செய்ய வேண்டிய முதலாவது வேலை. அடுத்ததாக, இந்த குறைகளை நான் நினைக்கவே மாட்டேன், இவர்களிடம் உள்ள குறைகளை நான் நினைக்கவே மாட்டேன், அவர்களுடைய குறைகளை நான் கூறவே மாட்டேன், வெளியில் பேச மாட்டேன் என்று சங்கல்பம் செய்ய வேண்டும். அடுத்தது, இவர்களுடைய திறமைகளை, அதாவது நம்மை சார்ந்தவர்கள், சுற்றியுள்ள உறவினர்கள், நண்பர்கள், அன்பர்கள், இவர்களுடைய திறமைகளை, நல்ல விஷயங்களை ஆராய்ந்து நமது மனதை ஏற்க செய்ய வேண்டும். கண்டிப்பா ஒவ்வொருவர்கிட்டையும் நல்ல விஷயங்கள் இருக்கும், திறமைகள் இருக்கும், அதை நாம் நம் மனதை ஏற்க செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் நமது ஈகோ இடம் தராமல் தடுக்கும்னு சொல்றாங்க. எது தடுக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஈகோ எப்படி தடுக்கும்னா, அதுக்கு அப்பா சொல்றாங்க, பொதுவாக மனிதர்களால் பிறருடைய திறமையை ஏற்க முடியாது, இது மனித சுபாவம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதனால மற்றவங்களோட திறமையை ஏற்றுக்க மனசே வராதான், அந்த புகழணுங்கிற எண்ணம் வராதான், ஏற்றுக்கே மனசு வராதான். புகழ்றது இரண்டாம் பட்சம், மற்றவங்களோட திறமையை வந்து நம்மளோட மனசு ஏற்றுக்காது, அந்த ஈகோ வந்து தடுக்கும். இது வந்து மனிதனுடைய இயல்பு. நாம் அந்த இடத்துல அந்த ஈகோவுக்கு இடம் கொடுக்காம, மனித சுபாவத்துக்கு இடம் கொடுக்காம, நாம் வந்து மற்றவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை ஆராய்ந்து அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த போன்ற சமயங்களில் ஈகோவிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர்களுடைய திறமை, நல்ல விஷயங்களை நமது மனதை ஏற்கும்படி செய்ய வேண்டும். இவர்களது இந்த திறமையை, சிறப்பை, நல்லவற்றை அனைவரும் அனைவரிடமும் பாராட்டி பேச வேண்டும். முதலாவது ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல அவங்ககிட்ட உள்ள திறமையை, நல்ல விஷயங்களை ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு அது ஏத்துக்கிறதே பெரிய விஷயம், ஆனா மனித சுபாவம் தடுக்கணும் அப்பா சொல்றாங்க. அதை ஏத்துக்கிட்டோம்னாவே பாதி வெற்றி வந்தது. அதை ஏற்றுக்கொண்டு விட்டு அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும்னா, அவர்கள்ட்ட உள்ள அந்த நல்ல விஷயங்களை, சிறப்பை, திறமையை எல்லாத்தையும் பாராட்டி பேசணும். இதுக்கும் நம்மளோட ஈகோ இடம் கொடுக்காது, அதையும் மீறி நம்ம பாராட்ட வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்லணும்னா, அந்த நபரிடமே, அவரிடமே அவருடைய திறமையை, சிறப்புகளை பாராட்டி கூற வேண்டும் என்று சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நல்ல நம்பரத்துக்கு நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே, அவங்க யாரா இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ளவங்க, வேலை பார்க்கற இடத்துல உள்ளவங்க, சென்ட்ரல்ல உள்ளவங்க, சமுதாயத்துல உள்ளவங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்தையுமே அவங்களை பத்தி எண்ணங்களை நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவங்ககிட்ட உள்ள கெட்ட எண்ணங்கள், கெட்ட அபிப்பிராயங்களை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீக்கணும். அதை பத்தி வெளியிலேயே சொல்ல மாட்டேன்னு சங்கல்பம் எடுக்கணும். அடுத்தது, அவங்ககிட்ட உள்ள பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நம்ம மனசை ஏத்துக்க வைக்கணும். ஏற்றுக்கொள்ள வைத்த பிறகு அதை அனைவரிடமும், அவருடைய திறமைகளை மற்றவர்களிடம் பாராட்டி புகழ வேண்டும், சொல்லணும். அடுத்தது அவருக்கு நேராகவே நம்ம சொல்லணும். இப்படி பாராட்டுகின்ற பொழுது நம் மனம் சந்தோஷப்பட்டால், நம் மனம் நிறைந்தால், நம் நல்லெண்ணம் உண்மையானது என பொருள். அதாவது நம்ம அப்பா சொல்லியிருக்காங்கிறதுனால நம்ம செய்வோம், எல்லாரையும் பாராட்டி சொல்லுவோம், அவங்களுக்கு நேரா சொல்லுவோம். அப்படி சொல்றப்ப நம்ம மனசு சந்தோஷத்தால நிறையணும்னு சொல்றாங்க. அப்படி சந்தோஷத்தால நிறைஞ்சி நம்ம அப்படி பாராட்டினோம்னா அது உண்மையான நல்லெண்ணம். அப்படி சந்தோஷம் இல்லாம நம்ம அப்படி பாராட்டி சொன்னோம்னா அது போலியான நல்லெண்ணம். ஆனா அந்த போலியான நல்லெண்ணத்துக்கும் பலன் உண்டு, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த உண்மையான நல்லெண்ணத்துக்கு கிடைக்கிற பலன் வந்து அபரிமிதமா இருக்கும். சரி, இப்ப நம்ம வந்து நேரடியா அவங்கள்ட்ட அவர்களை பற்றி நம்ம மற்றவங்கள்ட்ட அவங்களுடைய திறமைகளை நல்ல விஷயங்களை புகழ்ந்து பேசுறோம், அவர்களுக்கு நேராகவே சொல்றோம். ஆனா மனசுல சந்தோஷம் வர மாட்டேங்குது, மனசுல ஒரு நெருடலோட நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்காக கவலைப்பட வேணாம். பழக பழக எல்லாமே சரியாகும். நம்ம இதை மாதிரி தொடர்ந்து இதை மாதிரி மற்றவர்களுடைய நல்ல விஷயங்களை, நல்ல குணங்களை, நல்ல திறமைகளை பாராட்டி கொண்டே இருக்கின்ற பொழுது ஆரம்பத்தில் நம் மனது சந்தோஷத்தால் நிறையாவிட்டாலும் போக போக நம் மனம் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தால் நிறைய ஆரம்பிக்கும். இப்படி நாம் மற்றவர்களை புகழ்ந்து பேச பேச மனம் மாறி நல்லெண்ணத்தால் மகிழ்ச்சி வரும். இப்படி பிறர் திறமையை பாராட்டுகின்ற பொழுது நம்முடைய மனம் விசாலம் அடையும். பிறர் நல்ல குணத்தை அவரிடமே பாராட்டி பேசுவது மனமும் உணர்வும் பவித்திரமாக பக்குவமாக அடைவதை காட்டும் சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய மனசும் நம்மளுடைய உணர்வும் பவித்திரமாகணும்னா நம்ம மற்றவருடைய நல்ல குணங்களை, நல்ல விஷயங்களை அவர்களிடமே நம்ம பாராட்டி பேசணும்னு சொல்றாங்க. அப்படி பேசுறப்ப நமக்கு சந்தோஷம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய உணர்வும் மனசும் பவித்திரம் ஆயிடுச்சு, பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிறர் பெருமை நம் மனத்திற்கு தரும் நிறைவு ஆன்மீக அதிர்ஷ்டமாகும் சொல்றாங்க. அதாவது பிறருடைய திறமை நம்மளுடைய மனசுக்கு நிறைவு தந்துச்சுன்னா மற்றவர்களை பற்றி நம்ம பெருமையாக பேசுவது நம்மளுடைய மனத்திற்கு நிறைவை சந்தோஷத்தை தந்தது என்றால் அது நமக்கு ஆன்மீக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு அப்பா சொல்றாங்க. இப்படி செய்வதால் பிறருக்கு கெட்டவர்களாகவும் கெட்ட எண்ணம் உள்ளவர்களாகவும் இருப்பவர்கள் கூட நம் மீது நல்லெண்ணம் உள்ளவர்களாகவும் நல்லவராகவும் இருப்பார்கள். அதாவது சொல்லுவாங்க, இவன பெரிய அடாவடிக்காரனா இருக்கான், எப்படி உங்கள்ட்ட மட்டும் இவ்வளவு நல்லவரா பழகுறாங்களே, நீங்க சொல்ற அப்படியே உங்களுக்கு அடங்கி நடக்கிறாங்க, நீங்க சொல்றத கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றத நம்ம காதுபட கேட்டிருப்போம். ஊர்ல பெரிய மோசக்காரனா இருப்பாரு, பெரிய ஒரு எல்லாரும் அவரை கண்ட பயப்படுவாங்க, ஒரு அயோக்கியன்னு பேர் எடுத்தவரா இருப்பாரு. ஆனா அவர் நமக்கு நல்லெண்ணத்தோட இருப்பாரு, நம்மள்ட்ட நல்ல விதமா நடப்பாரு. அது எப்படி, எதனால அவர் அதை நம்மள்ட்ட நல்லெண்ணத்தோட நல்லவரா நடக்கிறாரு என்றால் நம்மிடம் உள்ள நல்லெண்ணம் நல்லது அவரிடம் உள்ள நல்லதை நல்லெண்ணத்தை ஈர்க்கிறது. அதனால்தான் ஊருக்கு கெட்டவராக இருப்பவர் கூட நமக்கு நல்லவராகவும் நல்லெண்ணமுடையவராகவும் இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்ப நமக்கு வந்து நல்லெண்ணத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நம்மிடம் நல்லெண்ணம் இருக்கிறது என்பதை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது, நம்மிடம் நல்லெண்ணம் இருப்பதற்கான அடையாளங்கள் என்ன என்பதை நம்ம இப்போது பார்ப்போம். இப்ப நமக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும், இல்ல நம்ம குழந்தைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நம்ம மன கட்டுகிட்டு இருக்கோம், முயற்சி மேற்கொண்டுகிட்டு இருக்கோம், இல்ல திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்ல வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, இல்ல கார் வாங்குறதுக்கு, இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக ஒரு பிரார்த்தனை மதத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம அதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அப்போது வந்து ஒருவர் வராரு. அவர் அதுவும் குறிப்பா அவர் வந்து நமக்கு எதிரானவர், நம்மளுடைய கருத்து வேறுபாடு உடையவர் வராரு. வந்து அவருக்கு நம்ம என்ன வேலை கிடைக்கணும் எதிர்பார்த்தோமோ அந்த வேலையோ அல்லது திருமணமோ அல்லது வீடு வாங்குறதோ இல்ல கார் வாங்குறதோ நாம என்ன நினைச்சோமோ அது அவருக்கு நடந்துருச்சு, அது அவர் வாங்கிட்டாரு, அவர் நம்மளோட கருத்து வேறுபாடு உள்ளவர், எதிரானவர்னு வைத்துக் கொள்வோம். அவருக்கு அந்த வாங்கிட்டாரு, அவருக்கு அந்த நல்லது கிடைச்சிருச்சுங்கிற செய்தி நமக்கு வந்த உடனே நம்ம மனசு சந்தோஷம் அடைஞ்சதுன்னா நமக்கு நல்லெண்ணம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம நம்ம மனசுல பகீர் என்ற உணர்வோ இல்ல சின்ன ஒரு நெருடலோ இருந்தா கூட நமக்கு நல்லெண்ணம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல யாரை பார்த்தாலும், நம்முடன் கருத்து வேறுபாடு உடையவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நம் மனதில் நம் உணர்வில் சந்தோஷம் நிரம்பி வரைய வேண்டும். நம்ம யாரை பார்த்தாலும், ஒருத்தவங்களை பார்த்தாலோ ஒருத்தவங்களை நினைத்தாலோ நமக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா நமக்கு நல்லெண்ணம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம ஒருவரை பார்க்கின்ற பொழுது அல்லது நினைக்கின்ற பொழுது நமக்கு எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது, போட்டி வருகிறது, பொறாம வருகிறது என்றால் நமக்கு நல்லெண்ணம் வரவில்லை என்று அர்த்தம். அதே போல நம்மை சார்ந்த அனைவரும், நம்மை சுற்றியுள்ள அனைவரும் உங்களை பார்க்க வந்தேன், உங்களிடம் பேச வந்தேன் என்று கூற வேண்டும். நம்மை காண நம்மிடம் பேச பிரியப்பட வேண்டும். அப்படி நம்மளை பார்க்க பேச பிரியப்படுகிறார்கள், நம்மளை நினைச்சாவே மற்றவங்களுக்கு சந்தோஷம் வருது அப்படின்னா நமக்கு நல்லெண்ணம் இருக்குன்னு அர்த்தம். நம்மளை பார்த்தோடனே பயந்து தெரிச்சு ஓடினாங்கன்னா நமக்கு நல்லெண்ணம் இல்லை என்று அர்த்தம். அதே போல நமக்கு சம்பந்தமே இல்லாதவர் நம்ம இது போல் சொன்னால், அதாவது உங்களை பார்த்தாவே எனக்கு சந்தோஷமா இருக்கு, உங்கள்கிட்ட பேசணும் போல ஆசையா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும் போல இருக்கு, உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க சொன்னா அது இன்னும் சிறப்பு, அது நமக்கு நல்லெண்ணத்தை இருப்பதை வெளி காட்டுகிறது. அதை விட சிறப்பு என்னவென்றால் எதிரி இதை கூறுவது, நம்மளுடன் கருத்து வேறுபாடு இல்ல எதிராக இருப்பவர் உங்களை பார்க்க வேண்டும், உங்களை பார்த்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறினால் அது மிகவும் சிறப்பு. முடிவான சிறப்பு என்னவென்றால் நமக்கு எதிரி என்பவரே இருக்கக்கூடாது. நமக்கு எதிரி என்பவரே இல்லை என்றால் நமக்கு பூரண நல்லெண்ணம் இருக்கிறது என்று பொருள். பெரியாரிடம் கிடைக்காத அன்பு ராஜாஜியிடம் கிடைத்தது என்று அண்ணாதுரை கூறினார்கள். அதே போல தாயாரிடம் கிடைக்காத அன்பு மாமியாரிடம் கிடைத்தது என்று மருமகள் கூற வேண்டும். அப்படி மருமகள் கூறினாள் என்றால் மாமியாருக்கு நல்லெண்ணம் இருக்கிறது என்று பொருள். அதே போல மகளிடம் கிடைக்காத அன்பு மருமகளிடம் கிடைத்தது என்று மாமியார் கூற வேண்டும். அப்படி மாமியார் கூறினார்கள் என்றால் மருமகளிற்கு நல்லெண்ணம் இருக்கிறது என்று பொருள். பிறர் நம்மிடம் அவர்களின் பிரச்சனையை சொன்னவுடன் அவர்கள் பிரச்சனை தீர்ந்தால் அவர்களுக்கு அவர்கள் மீது நமக்கு நல்லெண்ணம் இருக்கிறது என்று பொருள். மாறாக அவர்களுடைய பிரச்சனை அதிகரிக்கிறது என்றால் நமக்கு அவர்கள் மீது நல்லெண்ணம் இல்லை என்று பொருள். நம் கையால் செய்த காரியங்கள் வளர்ந்தால், அந்த காரியங்கள் துளங்கினால், நாம் ராசியானவர் என்று பிறர் கூறினால் நம்மிடம் நல்லெண்ணம் இருக்கிறது என்று அர்த்தம். அதே போல புகழ், செல்வாக்கு, பதவி, செல்வம், அருள் ஆகியவை நல்லெண்ணத்திற்குரிய அடையாளங்கள். மீண்டும் கூறுகிறேன், புகழ், செல்வாக்கு, பதவி, செல்வம், அருள் ஆகியவை நல்லெண்ணத்திற்குரிய புற அடையாளங்கள். நமது புகழ், செல்வாக்கு, பதவி, செல்வம், அருள் ஆகியவை நம்மை தேடி வந்தால், நம்மிடம் உள்ள இவைகள் பெருகினால் நமக்கு நல்லெண்ணம் இருக்கிறது என்று பொருள். நம்மளுடைய செல்வாக்கு, புகழ், பதவி, செல்வம், அருள் ஆகியவை குறைகிறது என்றால் நமக்கு நல்லெண்ணம் குறைவாக இருக்கிறது என்று பொருள். இவற்றிலிருந்து நாம் யார், நம்மிடம் அன்னைக்குரிய நல்லெண்ணம் இருக்கிறதா அல்லது அசுரனுக்குரிய கெட்டெண்ணம் இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் நல்லெண்ணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நல்லெண்ணத்தை இரண்டு வகையாக குறிப்பிடுகிறார்கள். ஒன்று அதிகபட்ச நல்லெண்ணம், இரண்டு குறைந்தபட்ச நல்லெண்ணம். இந்த அதிகபட்ச நல்லெண்ணம் நம்மில் வெளிப்படுகின்ற பொழுது நமக்கு வருகின்ற அனைத்தும் அதிகபட்சமாக இருக்கும். அதுக்காக குறைந்தபட்ச நல்லெண்ணத்திற்கு நல்லதுக்கு நடக்காது என்று பொருள் அல்ல, குறைந்தபட்ச நல்லெண்ணத்திற்கும் நல்லது நடக்கும், இதெல்லாம் அபரிமிதமாக இருக்காது. இந்த அதிகபட்ச நல்லெண்ணம் என்றால் என்ன என்பதை நாம் பொறுத்து பார்ப்போம். அதிகபட்ச நல்லெண்ணம் என்பது வேண்டியவர் வேண்டாதவர், நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடு இன்றி அனைவரையும் நினைத்து அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விளைவது. இவ்வுலகில் உள்ள அதிகபட்சம், இந்த உலகத்தில் உள்ள அதிகபட்சம் அனைத்தும் அதிகபட்சமானவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று உணர்வில் நினைப்பது. திரும்ப அப்பா சொல்றாங்க, உணர்வில் நினைப்பது, நம் மனம் ஏற்றுக்கொள்ளும், உணர்வில் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். நம் உணர்வு இதை ஏற்றுக்கொண்டால் அது அதிகபட்ச நல்லெண்ணம் என்று குறிப்பிடுகிறார். மீண்டும் கூறுகிறேன், அதிகபட்ச நல்லெண்ணம் என்பது நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு இன்றி, நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடு இன்றி, அன்பர் அன்பர் இல்லாதவர் என்ற பாகுபாடு இன்றி அனைவரையும் நினைத்து அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பது. இவ்வுலகில் உள்ள அதிகபட்சங்கள் அனைத்தும் அதிகபட்சமானவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று உணர்வால் நினைப்பது அதிகபட்ச நல்லெண்ணம் ஆகும். அடுத்தது குறைந்தபட்ச நல்லெண்ணம். குறைந்தபட்ச நல்லெண்ணம் என்பது வேண்டியவர்களுக்கு, நமக்கு வேண்டியவருக்கு நமக்கு நல்லது நடக்க நாம் தெரியப்படுவது, நமக்கு நமக்கு வேண்டியவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என விளைவது குறைந்தபட்ச நல்லெண்ணம். இது நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் பார்ப்பது, கேட்டது, படித்ததில் எவ்வளவு நல்லது உண்டோ அது நாம் அறிந்த அனைவருக்கும் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏராளமான பேர் இருக்கின்றனர். உதாரணமாக அமெரிக்கா செல்பவர்கள் மக்கள் வசதியாக வாழ்வதை பார்த்து நம் நாட்டில் அந்த நிலை வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது அறிவுபூர்வமாக இல்லாமல் உணர்வு பூர்வமாக இருந்தால் நல்லது. இவர்கள் அனைவரும் அதிகபட்ச நல்லெண்ணம் உடையவர்கள் என்று ஸ்ரீ கர்மவீர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது நாம் பார்த்தது, கேட்டது, படித்ததில் எவ்வளவு நல்லது உண்டோ அது நாம் அறிந்த அனைவருக்கும் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகபட்ச நல்லெண்ணத்திற்கு உரியவர்கள். நாம் கஷ்ட நிலையில் இருந்தாலும், பிரச்சனைகளில் இருந்தாலும், நம் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வாழ்வில் பொருளாதார நிலையில் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் அபரிமிதமான செல்வத்தை பெற வேண்டும், அவர்கள் சௌகரியங்களை அனுபவிக்க வேண்டும் என விரும்புவது நல்லெண்ணம். பொதுவாக சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் சொல்லுவாங்க, அது இந்த இடத்துல எடுபடாது. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம கஷ்டத்துல இருந்தாலும், நம்ம பிரச்சனையில இருந்தாலும், நம் உறவினர்கள், நம் நண்பர்கள், நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும், அபரிமிதமான செல்வத்தை பெற வேண்டும், சௌகரியத்தை பெற வேண்டும் என நினைப்பது நல்லெண்ணம் சொல்றாங்க. நமக்குள்ள தேவை அவர்களுக்கும் உள்ளது என நினைத்து அதை அவர்கள் பெற நினைப்பது நல்லெண்ணம். நமக்கு உரியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் 50 அல்லது 100 பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொருவரும் இது போன்ற வசதியை, சௌகரியத்தை பெற வேண்டும், சுபிட்சத்தை பெற வேண்டும் என்று நினைக்கலாம். இந்த நினைவு உணர்வானால் நம் நல்ல எண்ணம் அவர்கள் வாழ்வில் பலிக்கும், சுபிட்சத்தை கொண்டு வரும் சொல்றார். அதாவது நம்ம அறிவு மட்டும் ஏற்றுக்கொண்டால் பத்தாது, நம்ம உணர்வு ஏற்றுக்கொண்டால் அந்த நம்மளுடைய நல்ல எண்ணம் வந்து அவர்கள் வாழ்க்கையில பலிச்சு அந்த சுபிட்சத்தை கொண்டு வரும். அவங்க 50 பேரா இருந்தாலும், 100 பேரா இருந்தாலும் அனைவருடைய வாழ்க்கையிலையும் அதை கொண்டு வரும். இதுல என்ன ஒரு சிறப்பு என்று பார்த்தோம் என்றால், இப்படி அனைவரும் பெற வேண்டும் என்ற நல்லெண்ணம் சக்தி வாய்ந்தது, அது நமக்கு பலிக்கும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நம்மை சார்ந்தவர்கள் எல்லாரும் வீடு வாங்கணும், நம்ம சார்ந்தவர்கள் எல்லாரும் கார் வாங்கணும், நம்ம சார்ந்தவர்களுக்கு எல்லாம் திருமணம் நடக்கணும், அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா படிக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம், நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகிறோம் என்றால் நம்ம சார்ந்தவர்கள் அனைவருக்கும் அது நடக்கும். அப்படி நடக்கிறப்ப என்ன ஆகும் என்றால் அது நமக்கும் பலிக்கும்னு சொல்றாங்க. நமக்கும் அந்த கார் வரும், நமக்கும் அந்த வீடு வரும், நமக்கும் அந்த திருமணம் நடக்கும், நமக்கும் அந்த உயர்ந்த வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். இது வந்து நல்லெண்ணத்திற்குரிய சக்திங்கிறாங்க. ஏன்னா நல்லெண்ணம் அதிக சக்தி வாய்ந்தது, அது நமக்கும் அதை பலிக்க செய்யும் என்று குறிப்பிடுகிறார். நாம் இதுபோல் 50 அல்லது 100 பேர்கள் வாழ்வில் வசதி வாய்ப்புகளை, சௌகரியங்களை, சுபிட்சத்தை பெற வேண்டும் என நினைத்தால் அது அதிகமாக அபரிமிதமாக பலிக்க வேண்டும் என்றால், அது சீக்கிரமாக பலிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முறையை குறிப்பிடுகிறார்கள். அது நம்ம சொன்னோம்ல, நம்ம சார்ந்தவர்கள் 50, 100, 1000 பேர்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில சுபிட்சம் பெறணும், வசதி வாய்ப்புகளை பெறணும் அப்படின்னா அந்த அவங்களுக்கு அந்த பலிக்கிறது வந்து அபரிமிதமா பலிக்கணும், உடனடியா பலிக்கணும். அதற்கு ஒரு வழியை வந்து இங்க அப்பா சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுபிட்சமும் முன்னேற்றமும் வசதிகளும் தனக்கு கடைசியில் வரட்டும், அதாவது எனக்கு கடைசியில் வரட்டும், மற்றவர்களுக்கு என்னை விட முன் வரட்டும் என நினைப்பது. இத மாதிரி எண்ணம் நம்மள எத்தனை பேருக்கு வரும் என்பது அது அவரவர்களுக்கு தான் தெரியும். இந்த எண்ணம் நம்மளுடைய இந்த நம்ம உணர்வு வந்து இதன் போன்ற வர வேண்டும். அதாவது என்னவென்றால், இந்த சுபிட்சமும் முன்னேற்றமும் வசதிகளும் தனக்கு கடைசியிலும் மற்றவர்களுக்கு என்னை விட முன்பும் வரட்டும் என நினைப்பது. இப்படி நினைப்பது என்பது பரநலம், சுயநலம் அழியும் வகை. ஆகையால் இப்படி அனைவருக்கும் முன்னும் தனக்கு முடிவாகவும் வரட்டும் என்ற நினைவு உணர்வானால் அதனுடைய சக்தி பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அனைவருக்கும் முன்னாடி வரட்டும், எனக்கு கடைசியா வரட்டும் நினைக்கிறது வந்து பரநலம், அது சுயநலம் இல்லாத நிலை. அதனால சக்தி அதிகமா பெருகுங்கிறதுனால அதுக்கு பலன் என்ன ஆகும் தெரியுமா? அன்னையிடம் அது பலிக்கும் பாணி ஆச்சரியமானது. அன்னையின் அருள் என்ன செய்யும் தெரியுமா? அந்த சுபிட்சத்தை, வசதியை, முன்னேற்றத்தை, வாய்ப்பை நல்லெண்ணம் உடைய அன்பருக்கு எப்பொழுதுமே முதலில் கொண்டு வரும். இதுதான் சட்டம்னு சொல்றாங்க. அப்ப எங்கெல்லாம் இந்த சட்டம்னு போறவங்களா, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. யாரா இருந்தாலும் அது பொருந்தும். எப்படி இப்ப இந்திய அரசாங்க சட்டத்துல எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கலாம், முதலமைச்சரா இருந்தாலும் பிரதமரா இருந்தாலும் சாதாரண குடிமகனா இருந்தாலும் சட்டம் சட்டம் தான், அது வந்து மீண்டு வரவே முடியாது. அதே போல அப்ப எங்கெல்லாம் இந்த சட்டம் போடுறாங்களோ அது அனைவருக்கும் அது பொருந்தும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதாவது அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி நாம வந்து நமக்கு கடைசியா வரட்டும், மற்றவர்களுக்கு முன்னாடி வரட்டும் நினைக்கிறப்ப அந்த சுபிட்சமும் வசதியும் ஃபர்ஸ்ட் நமக்கு வரும்னு சொல்றாங்க. அப்படி நல்லெண்ணம் உடைய அன்பருக்கு வருவது அனைவருக்கும் வரும் என்பதும் சட்டம். அப்படி நல்லெண்ணம் உள்ள ஒரு அண்ணன் நண்பருக்கு வந்தா அது உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் வருங்கிறது சட்டம். அப்ப அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நல்லெண்ணம் கொண்ட அன்பர் தனக்கு முடிவில் வரட்டும் என்றதால் அந்த முடிவு முதலில் இருக்கும் என்பதால் 50 பேர் 100 பேர் என அனைவருக்கும் சேர்த்து நமக்கும் சேர்த்து ஒரே சமயத்தில் ஆரம்பத்திலேயே வருங்கிறாங்க. முடிவுக்கே போகாது, எல்லாத்துக்கும் ஒரே சமயத்துல பழிச்சிடும், சீக்கிரமா பழிக்கும், அபரிமிதமா பழிக்கும். அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, அனைவருக்கும் கடைசியாக வரட்டும், அனைவருக்கும் முதலாவதாக வரட்டும், எனக்கு கடைசியாக வரட்டும்ங்கிற அந்த உயர்ந்த நல்லெண்ணம் வேண்டும். இது அன்னை சக்தி பரநல உணர்வு மூலம் செயல்படுவது ஆகும். ஆனா நம்ம மனசுக்கு என்ன செய்யணும், அறிவு வேலை செய்யும். அப்ப நாம வந்து நமக்கு கடைசியா வரட்டும், மற்றவர்களுக்கு முன்னாடியே வரணும்னா நமக்கும் ஃபர்ஸ்ட் டே வந்துரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட நம்ம செஞ்சோம்னா அந்த பலன் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு இல்லாம உண்மையான நல்லெண்ணத்தோட நாம வந்துட்டு பலன் வந்து சுபிட்சம் வந்து அனைவருக்கும் கிடைக்கணும், நமக்கு இறுதியாக கிடைக்கணும்னு நினைத்தோம் என்றால் அனைவரையும் நாமும் சேர்ந்து முதலாவதாக நமக்கு வந்து சேரும். இப்படிதான் ஒரு திருமணம் ஆகாத பெண் தனக்கு முன் தன் தங்கைக்கு நல்ல வரன் அமைய வேண்டும், திருமணம் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த நினைவு அவருடைய நல்லெண்ணம் என்ன செய்தது என்றால், அவருடைய தங்கையோட சேர்த்து இவருக்கும் திருமணம் நடந்தது. அந்த வரன் மிக சிறந்ததாக இருந்தது. அதாவது இவருக்கு இந்த யாரு வந்து தங்கைக்கு முதலாவதாக திருமணம் நடக்கட்டும் என்று விளைந்தாரோ ஆசைப்பட்டாரோ அவருக்கு மிகச்சிறந்த வரனாக பெற்றுத்தந்தது. இப்படி நமக்கு கடைசியாகவும் மற்றவருக்கு முதலாவதாகவும் நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற பொழுது இப்படி அபரிமிதமாக உடனடியாக பழிப்பதற்கான சூட்சம ரகசியம் என்னவென்றால் உண்மையான நல்லெண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உண்மையான நல்லெண்ணம் தான் நமக்கு இதை பெற்றுத் தருகிறது என்று ஸ்ரீ கர்மவீர் அவர்கள் குறிப்பிடுகிறார். நல்லெண்ணத்திற்கு சக்தி உண்டு, அது உண்மையானாலும் பரநலத்தாலும் அன்னை சக்தியாலும் செயல்படுவதால் பலன் பெரியது, அபரிமிதமானது, இது நிச்சயம் பலன் தரவல்லது என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா பொதுவா நல்லெண்ணத்திற்கே சக்தி உண்டு, அது உண்மையா இருக்கிறப்ப அதோட சக்தி அதிகமாகும், பரநலம் இருக்கிறப்ப அதோட சக்தி இன்னும் அதிகமாகும், அதோட அன்னையோட சக்தியும் சேர்கின்ற பொழுது அதோடைய பலன் வந்து அபரிமிதமா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கு, இது நிச்சயமான பலனை தரவல்லதுன்னு சொல்றாங்க. ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜர் இருந்தாரு, அவருக்கு மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. இந்த கம்பெனியை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மூட போகிறார்கள் என கேள்விப்பட்டார். இது இந்த செய்தியை வந்து அவரால் பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா அவருக்கு வந்து அந்த கம்பெனி மேல அளவு கிடைந்த ஒரு நல்லெண்ணம் அவருக்கு உண்டு. உடனே இவர் என்ன செய்கிறார் என்றால், தனக்கு தெரிந்தவர்களிடம் கலந்து ஆலோசிக்கிறார். 50,000 ரூபாய் பணம் கட்டினால், பணம் கொடுத்தால் கம்பெனி மூடுவதை தடுக்கலாம் என ஒருவர் கூறுகிறார். மேனேஜருக்கு கம்பெனி மீது விசுவாசம், நல்லெண்ணம் உண்டு. அவர் முதலாளிக்கு தெரியாமலேயே தாமே முன் வந்து தன்னுடைய சொந்த பணத்தை 50,000 ரூபாயை கொடுத்து தன்னால் ஆனதை முயன்று பார்த்தார். கம்பெனி மூடவில்லை. மேனேஜர் தாம் செலவு செய்ததை பொருட்படுத்தவில்லை, சந்தோஷப்பட்டார். இவர் இப்படி 50,000 ரூபாய் கம்பெனிக்கு செலவு செய்தது அந்த முதலாளிக்கு தெரியாது. இவருடைய சம்பளம் 5,000 ரூபாய் உயர்ந்தது. இவர் செய்த செலவை 10 மாதத்தில் அவர் பெற்றுவிட்டார். அடுத்த ஆண்டு கம்பெனி சட்டங்கள் மாறி லாபத்தில் சம்பளம் போக பங்கு உண்டு என்று முடிவு செய்தார்கள். முதல் மாதம் 100,000 ரூபாய் அது போல அவருக்கு பங்காக வந்தது. இக்கம்பெனியின் வாடிக்கையாளர் இவருடைய பொறுப்புணர்ச்சியை, இந்த மேனேஜருடைய பொறுப்புணர்ச்சியை பார்த்து பாராட்டி தனது 1/3 ஷேரை, ஒரு பாகத்தை மேனேஜருக்கு கொடுத்தார். அவர் கொடுத்த அந்த ஷேருடைய மதிப்பு 10 லட்சம் ரூபாய். இந்த 10 லட்சம் ரூபாய் அந்த ஷேர் வருடம் 1 லட்சம் ரூபாய், 5,000 ரூபாய் சம்பள உயர்வு, இவை ஆகிய இவை அனைத்தையும் அவருக்கு பெற்று தந்தது அந்த மேனேஜருடைய நல்லெண்ணம், அந்த கம்பெனி மீது இருந்த ஒரு நல்லெண்ணம். இதைதான் குருநாத அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், நல்லெண்ணம் சாதிக்காதது இல்லை, அதை பெறுபவரை நான் பார்த்ததில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக மனிதர்கள் நல்லெண்ணத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால், தமக்கு வேண்டியவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பவர்கள் ஒரு வகையினர், வேண்டாதவராக இருந்தாலும் தமக்கு நஷ்டம் இல்லாதவரை பிறருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பவர் ஒரு வகையினர், எவருக்கும் எந்த நல்லதும் நடக்கக்கூடாது என்பவர் சில வகையினர், தாம் நஷ்டப்பட்டும் பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சில பேர் இருக்கிறார்கள், தாம் நஷ்டப்பட்டும் பிறருக்கு கெடுதல் செய்பவர்கள் சில பேர் இருக்கிறார்கள், தம் ஆதாயத்திற்காக பிறருக்கு கெடுதல் செய்பவர்கள் சில பேர் இருக்கிறார்கள், தம் ஆதாயத்திற்காக பிறருக்கு நல்லது செய்பவர்கள் இருக்கிறார்கள், காரணமின்றி நல்லது மட்டும் செய்ய விரும்புபவர்கள் இருக்கிறார்கள், காரணமின்றி கெட்டது மட்டும் நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படி மனிதர்கள் பல வகையில் இருக்கிறார்கள். ஆனால் அன்னை அன்பர்களாகிய நாம் நல்லெண்ணத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டும். ஏனெனில் நல்லெண்ணம் சாதிக்காதது இல்லை, அந்த நல்லெண்ணத்தை பெறுபவரை நான் பார்த்ததில்லை என்று குருநாதர் குறிப்பிடுகிறார். அதாவது நல்லெண்ணத்தை பெறுபவரை நான் பார்த்ததில்லை என்று குருநாதர் இங்கே ஏன் குறிப்பிடுகிறார்கள் என்றால், இப்ப நாம வந்து ஒருத்தர்கிட்ட நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகிறோம் என்றால், அவர் அதே நல்லெண்ணத்தை வந்து அது முழுவதுமா அவங்க வாங்கிக் கொள்ள மாட்டார்கள், அதற்கு எதிர்மாறாக தான் அவர் செயல்படுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது நம்ம ஒருவர் மீது நல்லெண்ணத்தோடு ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது, நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது, அந்த நல்லெண்ணத்தை பெறாமல் நமக்கு எதிர்மறையாக அவர்கள் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்காக நாம் வந்து நம்முடைய நல்லெண்ணத்தை விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் அப்பா குருநாதர் அவர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை இங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள், சொந்த அனுபவத்தை. ஸ்ரீ கருமயோகி அவர்கள் ஆசிரியராக பணியாற்றிய பொழுது, பணியாற்றிய பள்ளியில் அவருடன் வேலை பார்த்த ஒருவர் இருந்தார். இவர் SSLC இன்டர்மீடியேட்டரில் BA-யில் தவறாது தவறி விடுவார், அதாவது தேர்ச்சி பெற மாட்டார். அப்படிப்பட்டவருக்கு குருநாதர் அவர்களுடைய நல்லெண்ணம் MA படிக்கும் வாய்ப்பை பெற்று தந்தது. குருநாதர் அவர்கள் தன்னுடைய நல்லெண்ணத்தின் மூலமாக MA படிக்கும் வாய்ப்பை பெற்று தந்தார்கள். MA கிளாஸில் சேர்ந்து விட்டார் அவர். அந்த MA கிளாஸில் சேர்ந்த பொழுது அவருக்கு அந்த பேராசிரியரால் இவருக்கு தொந்தரவு ஏற்பட்டது. பேராசிரியர் இவருக்கு எதிர்ப்பாக செயல்பட்டார். அப்பாவுடைய நல்லெண்ணம் அந்த பேராசிரியருடைய கடுமையை, எதிர்ப்பை இனிமையாக மாற்றியது. இவருக்கு படிப்பு என்றாலே கசப்பு என்ற நிலையில் அப்பாவின் நல்லெண்ணம் படிக்காமலேயே அனைத்து விவரங்களையும் அறிந்து பாராட்டையும் பெற செய்தது. அப்பாவினுடைய நல்லெண்ணம் தேர்ச்சி பெற தகுதியற்றவரை MA-யில் தேர்ச்சி பெற வைத்தது. தொடர்ந்து குருநாதர் அவர்களின் நல்லெண்ணம் இவரை அமெரிக்கா சென்று PhD படிக்க செய்தது. அதாவது SSLC இன்டர்மீடியேட்டில் தேர்ச்சி பெறாதவரை அமெரிக்கா சென்று PhD படிக்க வைத்தது அப்பாவினுடைய நல்லெண்ணம். இதிலிருந்து நல்லெண்ணத்திற்குள்ளுடைய அபார சக்தியை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது அப்பா அவர்கள் மற்றவர்களிடம் வெளிப்படுத்திய நல்லெண்ணம். ஸ்ரீ கர்மவி அவர்களின் நல்லெண்ணத்தால் PhD பட்டம் பெற்றவர் அப்பாவிற்கு செய்த கைமாறு என்ன தெரியுமா? ஒருமுறை ஸ்ரீ கர்மயோக அவர்கள் உடன் பணியாற்றுபவர்களுடைய சில சதி வேலைகளால் இடைநீக்கம் செய்யப்பட்டார். பின்பு அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டு மீண்டும் அவர் வேலையில் பணியில் சேர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த PhD பட்டம் பெற்றவர் வெளியூர் இருந்து வந்து, நீங்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அது ரத்தானது எனக்கு ஏமாற்றம் தந்தது என்று சொல்லிவிட்டு சென்றார். தனது இந்த சொந்த அனுபவத்தை அடிப்படையிலேயே குருநாதர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், நல்லெண்ணம் சாதிக்காததில்லை, அதை பெறுபவரை நான் பார்த்ததில்லை என்று கூறுகிறார். அதாவது அப்பா வந்து அவருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு எஸ்எஸ்எஸ்சி வந்து தேர்ச்சி பெறாதவருக்கு பிஹெச்டி பட்டம் வாங்கி கொடுக்க வச்சாங்க. ஆனா அவரு திரும்ப வந்து அப்பாவுக்கு கெட்டனத்தை தான் வெளிப்படுத்தினார். இப்படி மற்றவர் நம் நல்லெண்ணத்தை ஏற்கவில்லை என்பதற்காக நாம் நம் நிலையிலிருந்து இறங்கி நல்லெண்ணத்தை விட்டுவிடக் கூடாது. நம் நல்லெண்ணத்தை நாம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு நாய் நம்மள கடிச்சிருச்சுன்னா நம்ம திரும்ப நாயை நம்ம கடிப்போமா? போய் கடிக்க மாட்டோம். அதே போல நம்ம அவங்க நம்மளுடைய நல்லெண்ணத்தை மற்றவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்காக நாம் கவலைப்படக்கூடாது. அதற்காக நம்ம நல்லெண்ணத்தை விட்டுவிடவும் கூடாது. நாம் தொடர்ந்து நல்லெண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நம்ம அண்ணன் நண்பர்கள் நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம நிறைய பேர் இந்த மனசுல ஒரு குழப்பத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். நம் மீது கெட்டனம் உடையவர்களிடம் நாம் நல்லெண்ணமாக வைக்கலாமா? அவங்களுக்கு நல்லது செஞ்சா அவங்கள்ட்ட உள்ள கெட்டது நம்மளுக்கு வந்துடும், அவங்களுக்கு நம்ம நல்லது நினைக்கலாமா வேண்டாமான்னு ஒரு சந்தேகம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க கையால பிளஸிங் பாக்கெட்டை கூட கொடுக்க மாட்டாங்க, நம்மகிட்ட உள்ள அதிர்ஷ்டம் அவங்களுக்கு போயிடுமா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த நல்லெண்ணம் அவர்களுக்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்க. இது யாருடைய நல்லெண்ணமும் யாருடைய அதிர்ஷ்டமும் யாருக்கும் போகாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் வரணும் அப்படிங்கிற எண்ணம் உயர்ந்த நல்லெண்ணத்தோட நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு நல்லது அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும். அதுதான் எங்க அப்பா சொல்றாங்க. அதனால நம்ம மீது கெட்டணம் உள்ளவர்களாக இருந்தாலும் நாம் நம்மளுடைய செயலை நாம் செய்து கொண்டே இருக்கணும். நம்ம நல்லெண்ணத்தோட இருந்தோம் என்றால் அதுக்கு நல்ல பலனை தான் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்ம மேல கெட்டணம் உள்ள ஒருவருக்கு வந்து நம்ம நல்ல எண்ணத்தோட நம்ம ஒரு நல்ல செயலை செய்யறப்ப அவங்க மூலமா ஒரு சின்ன தொந்தரவு வரலாம். அப்படி தொந்தரவு வந்தாலும் அதையும் மீறி மிகப்பெரிய நல்லது, நம்மளுடைய லட்சியம் நிறைவேறும், நம்ம வாழ்க்கையில உயர்ந்த லட்சியமா நினைச்சிட்டு இருக்கிறது நிறைவேறும், மிகப்பெரிய நல்லது நடக்கும்னு அப்பா சொல்றாரு. இப்படிதான் ஒரு அண்ணன் அன்பர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆசிரியர் வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசை லட்சியம். அவர் வந்து 10th, +2 இதெல்லாம் படிக்கிறப்ப அவரு சக மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த கணக்கு அக்கௌண்டன்சி இந்த பாடங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு நண்பருக்கு வந்து ஒரு அக்கௌண்டன்சியும் மேக்ஸும் சொல்லி கொடுக்கிறப்ப அந்த நண்பர் வந்து கெட்டணம் உள்ளவர். அவருக்கு நேராவே சொல்லுவாரு, உன்னால மட்டும் எப்படி இப்படி கணக்கு இதெல்லாம் போட முடியுது, எனக்கு கணக்கே வரமாட்டேங்குது, நீ எப்படி உள்ளதா அப்படின்னு சொல்லி பொறாம எப்படி வெளிப்படுத்துவார். இருந்தாலும் இவர் என்ன செய்தார் அப்படின்னா அவரு வந்து அந்த நண்பருக்கு வந்து தொடர்ந்து அந்த கணக்குகளை அந்த இதை சொல்லி கொடுத்துட்டுதான் இருந்தாரு. அதுக்காக அவர் விட்டு விடல. அந்த ரிசல்ட் வருது. அவர் வந்து அந்த சப்ஜெக்ட் ரெண்டுத்திலையும் சென்டம் வாங்குவாங்க அப்படின்னு எல்லாருமே அவங்க அவங்க பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் எல்லாமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அவரு கரெக்டா பாத்தீங்கன்னா அது எந்த சப்ஜெக்ட சொல்லி கொடுத்தாரோ அந்த அந்த கெட்டணம் உள்ள நண்பருக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்த ரெண்டு சப்ஜெக்ட்லயும் தான் மார்க் குறைஞ்சிருச்சு. அப்ப சொன்ன கெட்டணம் உள்ளவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சோம்னா சின்ன தொந்தரவு வரும் அப்படிங்கறது உண்மைதான். அந்த மார்க் குறைஞ்சிருச்சு. ஆனா மார்க் குறைஞ்சாலும் பாத்தீங்கன்னா அவருடைய லட்சியம் என்ன, ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கறது. அதாவது மார்க் அதிகம் எடுத்தும் கிடைக்காத அந்த டீச்சர் ட்ரைனிங், அதிக மார்க் எடுத்து பணம் இருந்தும் கிடைக்காத டீச்சர் ட்ரைனிங் வேலை வந்து அவருக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு. ஆசிரியர் வேலை வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங்கும் சரி அந்த ஆசிரியர் வேலையும் சரி ஈஸியாக கிடைத்தது. அதாவது சென்டம் எடுத்தவங்களுக்கு கிடைக்காத, அதிக மார்க் எடுக்காதவங்களுக்கு கிடைக்க எடுத்தவர்களுக்கு கிடைக்காதது கூட மார்க் இல்லாம கிடைச்சது. அப்ப இவருடைய லட்சியம் நிறைவேறுது. இப்ப நமக்கு மார்க் முக்கியமா வேலை முக்கியமா? வேலை தான் முக்கியம், லட்சியம் தான் முக்கியம். அப்ப அப்ப அப்பா சொல்கின்றவர் சொல்றாங்க, கெட்டணம் உள்ளவருக்கு நாம் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினாலும் அப்பதிக்கு சின்ன இடையூறுகள் வந்தாலும் முடிவான லட்சியம் நிறைவேறும் என்பது இதுல நிரூபணமாகிறது. அப்படி சொல்லிட்டு அப்பா வந்து சொல்றாங்க, பொதுவா பாத்தீங்கன்னா தொழில் செய்பவர்களுக்கு வந்து தொழிலோட ரகசியங்களை வந்து மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த பிசினஸ் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த தொழில் அபிவிருத்தி ஆகாது, நஷ்டம் வருங்கிறதுனால யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஆனா நல்லெண்ணம் கொண்ட ஒருவர் என்ன செய்தார் என்றால் தனது தொழில் ரகசியத்தை தனது நண்பர்கள் இருவருக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்படி சொல்லி கொடுத்தோட மட்டும் இல்ல, இவரு நல்லெண்ணம் உடையவராச்சு. இவர் என்ன செய்தார் என்றால் இந்த தொழில் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த தொழில் துவங்குவதற்கு இவரே உதவியும் செய்யறாரு. அறிவு சார்ந்த உதவி, பொருள் சார்ந்த உதவி எல்லாம் செய்து தொழிலை துவங்கியும் வைக்கிறார். இப்படி அவங்க ரெண்டு பேருமே தொழில் துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேருமே தொழில் துவங்கின உடனே இவங்க, இவருக்கு இந்த யார் இந்த தொழில் வைத்து கொடுத்தாரோ, தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்தாரோ, அவருக்கு இவங்க போட்டியா இவங்க ஆயிட்டாங்க ரெண்டு பேருமே. இதனால இவருக்கு சிறு தொந்தரவுகள் இவருக்கு வந்துச்சு. அப்படி தொந்தரவு வந்தாலும் இந்த போட்டி அதிகமானதுனால, இவங்க ரெண்டு பேரும் இவரோட சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த தொழில் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அபரிமிதமாக பெருகியது. போட்டி எங்க அதிகமானுச்சுன்னா அந்த இடத்துல தொழில் அபரிமிதமா பெருகும்ல, அது மாதிரி பெருக ஆரம்பிச்சது. இப்படி இப்ப அபரிமிதமா தொழில் பெறுகிறப்ப பல பேர் இங்க வந்து தொழில் முனைய வந்தார்கள். பெரும் தொழில் புரட்சியும் தொழில் வளர்ச்சியும் அங்க அவர் இருக்கக்கூடிய இடத்துல ஏற்பட்டது. இவருடைய தொழில் அபரிமிதமாக பெருகி வளர்ந்தது. நண்பர்களின் கெட்டனத்தால் வந்த போட்டியை இவருடைய நல்லெண்ணம் வளர்ச்சியாக, இவரது தொழிலுக்கு வளர்ச்சியாக மாற்றியது என்று குறிப்பிடுகிறார். அதாவது நண்பர்களின் கெட்டனத்தால் வந்த போட்டி இவருடைய நல்லெண்ணத்தால் அது வளர்ச்சியாக மாறுகிறது. ஏனெனில் நல்லெண்ணம் என்றும் நல்லதையே செய்யும் என்று அப்பா கூறுகிறார்கள். தெய்வத்தினுடைய நல்லெண்ணத்திற்கு அதனால் பயனடைகின்ற மனிதனுடைய நன்றி அறிதலோ அங்கீகாரமோ தேவையில்லை. இப்ப இறைவனிடமிருந்தும் இயற்கையிடமிருந்தும் நம்ம எண்ணற்ற பலன்களை பெறுகிறோம். நம்ம சுவாசிக்கிறது, உயிர் வாழ்வது, எல்லாத்துக்குமே இறைவன் காரணம், இந்த இயற்கை காரணம். நம்ம இதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி கூறிக்கொண்டே இருக்கிறோமா என்றால் இல்லை. அதற்காக இறைவனும் இயற்கையும் நம்மிடம் நன்றியை எதிர்பார்க்கிறதா என்றாலும் இல்லை. ஆனால் மனிதன் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் போது அடுத்தவருடைய நன்றி அறிதலையும் பாராட்டையும் எதிர்பார்க்கிறான். மனித நல்லெண்ணத்தினுடைய மிகப்பெரிய குறைபாடு இது என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது இப்ப நம்மளே பார்ப்போம், நம்ம ஒரு கவுன்சிலிங் கொடுத்திருப்போம், இல்ல ஒரு நல்ல ஒரு உதவி பண்ணிருப்போம் ஒருத்தவருக்கு நல்லெண்ணத்தின் அடிப்படையில. அதனால அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வெற்றி அடைஞ்சோன்னா நம்ம மனசு என்ன எதிர்பார்ப்போம், நாம வந்து அவங்களுக்கு அன்னைக்கு அந்த கவுன்சிலிங் கொடுத்ததுனால, அந்த உதவி செஞ்சதுனால தானே இவங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க, அது நமக்கு ஒரு டான்ஸ் கூட சொல்லலையே அப்படின்னு நம்ம மனசு எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்மள மனித மனசு தானே, அது மனித சுபாவம் தான். ஆனா அப்படி அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த எதிர்பார்ப்பு இல்லாததுதான் உண்மையான பூரண நல்லெண்ணம். எப்படி இறைவனும் இயற்கையும் நம்மிடம் நன்றி அறிதலை எதிர்பார்ப்பதில்லையோ, அதே போல நாமும் மற்றவரிடம் எதிர்பார்க்க கூடாது. ஆனா நாம் மற்றவரிடம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். ஆனா நம்முடைய நல்லெண்ணத்திற்கு பிறரிடமிருந்து நாம் அங்கீகாரத்தை எதிர்பார்க்க கூடாது. நமக்கு நல்லெண்ணத்தின் முழு பலனை பெறுவதற்கு தெய்வம் போல நாமும் பாராட்டு நன்றி அறிதலில் எதிர்பார்க்க கூடாது. அவர்கள் நமக்கு எதிராக மாறினாலும் கவலைப்படக்கூடாது, நமது நல்லெண்ணத்தை விட்டுவிடக்கூடாது. முன்னாடியே சொன்னது போலதான், நல்லெண்ணம் சாதிக்காததில்லை, அதை நாம் பெறுபவரை பார்த்ததில்லைன்னு அப்பா சொல்றாங்கல்ல. அதே போல அவங்க நமக்கு நல்லெண்ணத்தை அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க நமக்கு எதிராக செயல்பட்டாலும் அதற்காக நம்ம கவலைப்படக்கூடாது. நாம் நம்மளுடைய நல்லெண்ணத்தை விட்டுவிடக் கூடாது. நாம் இதுவரைக்கும் நாம் பிறர் மீது செலுத்தும், பிறர் மீது வெளிப்படுத்தும் நல்லெண்ணத்தை நம்ம பார்த்தோம். இப்பொழுது நம் மீது பிறர் செலுத்தும் நல்லெண்ணத்தை, அதாவது பிறருடைய நல்லெண்ணத்தை நாம் ஏற்பது, நாம் அதை ஏற்றுக்கொள்வதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். பிறருடைய நல்லெண்ணத்தை நாம் ஏற்பது என்பது உயர்ந்த நல்லெண்ணம். அப்படி நாம் பிறருடைய நல்லெண்ணத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உயர்ந்த நல்லெண்ணம், நல்லெண்ணத்தை வழங்குபவர், அதை அந்த நல்லெண்ணத்தை ஏற்றுக்கொள்பவர் ஆகிய இருவருக்குமே ஆன்மீக புனிதத்தை எழுப்பி கற்பனைக்கு எட்டாத, உலகத்தில் முடியாததை தவறாமல் சாதிக்கும் சொல்றாங்க. அப்ப அந்த வார்த்தைகள்லாம் எப்படி போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதாவது இந்த நல்லெண்ணம் வழங்குவருடைய நல்லெண்ணத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த நல்லெண்ணம் வழங்குபவர், அந்த நல்லெண்ணத்தை ஏற்றுக்கொள்பவர் ஆகிய இருவருக்குமே ஆன்மீக புனிதத்தை எழுப்பி கற்பனைக்கு எட்டாத, நம்மளால இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்துல முடியாதத தவறாமல் நிச்சயமா சாதிக்கும்னு சொல்றாங்க. பொதுவாக நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் சில நேரங்களில் அந்தஸ்து, படிப்பு, வேலை, இவர்கள் அன்னை அன்பர்கள் இல்லாதவர், இவர்கள் கெட்டவர் அப்படின்ற காரணத்தினாலும் சில கோட்பாடுகளானாலும் நாம் பிறருடைய நல்லெண்ணங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடுகிறோம். அவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும், அன்னை அன்பர்களாக இல்லாதவர்களாக இருந்தாலும், படிப்பு வேலையில் நம்மளை விட தாழ்ந்தவர்களாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணம் நல்லது உயர்ந்தது, அதுக்கு நிச்சயமாக நல்லதுதான் அது செய்யும். அதை நாம் எந்த காரணத்தை காட்டி நாம் தடுத்து நிறுத்திடக்கூடாது. இப்படி நாம் பிறருடைய நல்லெண்ணத்தை நாம் ஏற்பது என்பது உயர்ந்த நல்லெண்ணமாகும் என்று குறிப்பிடுகிறார். இப்படிதான் அந்த காஞ்சி மகா பெரியவருடைய அனுபவத்துல இங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். அந்த காஞ்சி மகா பெரியவர் வந்துட்டு ஆச்சாரம் வந்து ரொம்ப அவருடைய கோட்பாடுகள் ரொம்ப தீவிரமா உடையவர், யாருக்காகவும் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். அப்படி இருக்கிறப்ப அவர் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு இந்த கண் தெரியாத குழந்தைகள் பள்ளியிலிருந்து அவர் அதுக்கு தரிசனம் பண்றதுக்காக வந்தாங்க மகா பெரியவரை பார்க்க. அப்படி வரப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மகா பெரியவர் வந்து மௌனவிரதத்துல இருந்தார். மௌனவிரதம்னா யாரையும் பேச மாட்டார். அப்படி வரப்ப இந்த குழந்தைகள் எல்லாம் அவர்கிட்ட ஆசி பெறதுக்காக வந்தாங்க. வரப்ப அவர் வந்து அந்த குழந்தைகள்கிட்ட பேசினாங்க அந்த பெரியவர். கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, பெரியவா நீங்க மௌன விரதம் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டப்ப, அது எனக்கு தெரியும், ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து கண் பார்வை கிடையாது, அவர்களுக்கு வந்து விஷயம் வந்து செவி வழியா தான் போகும். அப்படி அவங்க என்ன பார்க்கணுங்கிற நல்லெண்ணத்தோட என்ன பார்க்கணும்னு ஆசையோட அந்த குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க. நான் இந்த நேரத்துல நான் பேசாம இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தை அருள் அவங்களுக்கு வந்து கேதிச்சுக்க முடியாது, அவங்க என்ன எப்படி நான் என்னங்கறத அவங்களால கிரகிக்க முடியாது. நான் பேசினாதான் அந்த மூலியமா அந்த ஒளி மூலியமா அவங்க என்ன அருளை வாங்க முடியும், என்ன பத்தி அவங்க உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆச்சாரம் ஒரு கோட்பாடு உள்ள அவர் அந்த இதை தளர்த்தி கொண்டு அவர் கோட்பாடை விட்டு அந்த நல்லெண்ணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பேசினார். அதே போல நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் மற்றவருடைய நல்லெண்ணத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது சில விஷயங்களை விட்டுக் கொடுத்து நாம் நல்லெண்ணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தில் நம்மளுடைய கோட்பாடு அந்தஸ்து, படிப்பு, வேலை, அன்னை அன்பர் இல்லாதவர், கெட்டவர் என்ற கோட்பாடுகள் எல்லாம் நாம் பிரித்து அந்த நல்லெண்ணத்தை நாம் தவிர்த்து விடக் கூடாது. குருநாதர் அவர்கள் இப்படி தன்னிடம் வரும் அனைவரின் நல்லெண்ணத்தையும் முழுவதுமாக ஏற்பது என முடிவு செய்து அதை செயல்படுத்தினார்கள். அப்படி தன்னிடம் வரக்கூடிய அனைவரின் நல்லெண்ணத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என முடிவு செய்து அதை நடைமுறைப்படுத்திய பொழுது அப்பாவுக்கு ஒரு அற்புதம் நடந்தது, பல அற்புதங்கள் நடந்தது. அது என்னவென்றால், சாதாரணமாக உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளாத உலக அளவிலான இவருடைய நல்ல திட்டத்திற்கு, அதாவது உலக தலைவர்கள் கூறியும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய திட்டத்தை, உலக அளவிலான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அப்பாவுடைய ப்ராஜெக்ட் இருக்கு, இந்த உலகம் ஏற்றுக்கொண்டது, அங்கீகரிச்சு அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்பாவோட அந்த ப்ராஜெக்டை வந்து அங்கீகாரம் பண்ணி ஏற்றுக்கொண்டார்கள். எப்பொழுது அப்பா தன்னிடம் அவர்களுடைய அனைவரும் நல்லெண்ணத்தையும் ஏற்றுக்கொண்ட பொழுது, அதே போல குருநாதர் அவர்களுடைய உடல் அன்னையை ஏற்று வழக்கத்திற்கு மாறாக வந்த வியாதியை தானே குணப்படுத்தி கொண்டது. அப்பாவுக்கு வந்த வியாதி தானே குணமானது. வெந்நீரை ஸ்ரீ கருமேக அப்பாவை அவர்களுடைய கைவிரல் தொட்டபோது குளிர்ந்த நீராக கண்டது, வெந்நீர் சுடவில்லை. தண்ணீர் வாட்டத்திற்கு மாறாக பள்ளத்திலிருந்து மேட்டிற்கு சென்றது. தண்ணீரோட இயல்பு என்னன்னா மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு வருவதுதான் தண்ணீரோட இயல்பு. அப்படி இல்லாமல் அது பள்ளத்திலிருந்து மேட்டிற்கு சென்றது. இது போன்ற பல நல்ல செய்திகள் குருநாதர் அவர்களுக்கு வந்தது அவர் பிறருடைய நல்லெண்ணத்தை தான் முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட பொழுது. ஆகவே நாம் எந்த காரணத்தை காட்டியும், எந்த காரணத்திற்காகவும் பிறர் நம் மீது செலுத்தும் நல்லெண்ணத்தை தவிர்க்க கூடாது, அவற்றை நாம் ஏற்க வேண்டும். மேலும் நல்லெண்ணத்தை பற்றி திரு அசோகன் அண்ணா அவர்கள் அப்பாவிடம் வந்து அவர் நல்லெண்ணத்தை பற்றி அண்ணாவுக்கு இருந்த சந்தேகத்தை கேட்டார்களாம். அதற்கு அப்பா சொன்ன பதிலை வந்து இப்போ நாம பார்ப்போம். அசோகன் அண்ணா அவர்கள் குருநாதரிடம் சென்று, நல்லெண்ணத்திற்கு அசாத்தியமான சக்தி உண்டு என்று தாங்கள் சொல்கிறீர்கள், ஒருவருக்கு மற்றவர்கள் மீது அதிக அளவில் நல்லெண்ணம் இருக்கிறது என வைத்துக் கொள்வோம், ஆனால் அவருக்கு சாதிக்கும் திறன் சற்று குறைவாகவும் மனிதர்களை சரியாக மதிப்பிட தெரியாதவராகவும் இருக்கிறார். யாரு இந்த நல்லெண்ணம் உடையவர்? அந்த நல்லெண்ணம் உடையவருக்கு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என பாகுபாடு விவேகம் தெரியாதவராகவும் இருக்கிறார். கெட்டெண்ணம் உடையவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்பவராகவும் இருக்கிறார். இம்மாதிரியான நபரை நான் ஒரு பிரயாணியோடு ஒப்பிட்டு கூறுகிறேன். ஒரு பிரயாணி பாதை தெரியாமல் பிரயாணம் செய்பவராக இருக்கிறார் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம். அவருக்கு எங்கு போக வேண்டும் என்று தெரிகிறது, ஆனால் அவருக்கு எப்படி போக வேண்டும் என்று தெரியவில்லை. அங்கும் இங்கும் அலைந்து நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கி அதிர்ஷ்டம் அவர் பக்கம் இருந்தால், சாதாரணமாக பாதை தெரிந்த ஒருவருக்கு எடுக்கும் நேரத்தை விட அதிகமான நேரத்தில் அவர் அவருடைய இடத்திற்கு போய் சேர்வார் என நம்புகிறேன். 2 மணி நேர பிரயாணம் அவருக்கு 10 மணி நேரமாக இருக்கும் என நான் கருதுகிறேன். நல்லெண்ணம் உள்ள ஒருவர் சாதிக்கும் திறனும் பாகுபாடும் என்பது என்ன என்று புரியாதவராகவும் இருந்தால் அவருடைய செயல்பாடு பாதை தெரியாதவரை போலதான் இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்று அப்பாட்ட போய் அண்ணா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது நல்லெண்ணம் ஒருத்தவருக்கு இருக்கு, ஆனா அவருக்கு சாதிக்கிற திறமை இல்ல, அவருக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிற பாகுபாடு தெரியல, கெட்டன உள்ளவங்களோட தொடர்பு வைத்துக் கொள்பவராக இருக்கிறார், அவங்க வந்து இந்த பாதை தெரியாம செய்யற பிரயாணம் மாரி அல்லல் படுபவராக இருப்பாரா அப்படின்னு அப்ப அண்ணா வந்து அவங்களோட சந்தேகத்தை அப்பாட்ட கேக்குறாங்க. அதற்கு இந்த இதை கேட்ட உடனே அப்பா என்ன செஞ்சாங்களா, ஒரு புன்வருவல் உதிர்த்தார், ஒரு சின்ன ஒரு புன்னகை மட்டும் செஞ்சாங்களா. அப்பா செஞ்சுட்டு அவங்க திரும்ப ஒன்னு பதில் சொல்றாங்க, நீ கூறுகின்ற விஷயங்கள் நல்லெண்ணமுடைய ஒருவருக்கு பொருந்தாது. அவருக்கு கூடுதல் நல்லெண்ணம் மற்றவர்கள் மீது இருக்கிறது என்றால் அன்னை அவருடன் இருக்கிறார் என்று அமைகிறது. அப்ப யாருக்கிட்ட ஒருத்தருக்கு நல்லெண்ணம் இருக்கோ அவர் கூட யார் இருக்கிறார், அன்னை இருக்கிறார் என்று பொருள். அன்னை அவருடன் இருக்கும் பொழுது பிரயாணத்தில் அவருக்கு பாதை தெரிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நாம் பார்த்திராத அளவுக்கு அன்னை அவருக்கு எப்படி போக வேண்டும், எங்கெங்கு திருப்பம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வழி நடத்தி சென்று பாதை தெரிந்தும் நல்லெண்ணம் இல்லாத ஒருவர் போய் சேரும் நேரத்தை விட அரை மணி நேரம் முன்பாகவே கொண்டு போய் சேர்த்து விடுவார் என்று விளக்கம் கூறுகிறார்கள். அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நல்லெண்ணம் இருந்தால் போதும், அவருக்கு இந்த சாதனைக்கிறவனுடைய திறமையோ பாகுபாடோ கெட்டவர்களான தொடர்போ எதுவுமே அவரை பாதிக்காது. ஏனென்றால் நல்லெண்ணம் உடையவரோட அன்னையே இருப்பதனால் அவருடைய பொறுப்பை அன்னை எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை அவர் நடத்துகிறார் என்பது தெரிய வருகிறது. இப்படி இருப்பவர்கள் வந்து, அதாவது நல்லெண்ணம் இல்லாமல் திறமைசாலிகளை விட, நல்லெண்ணம் இல்லாத திறமைசாலிகளை விட திறமையற்ற நல்லெண்ணம் உடையவர்கள் அதிகமாக சாதிப்பார்கள், ஏனென்றால் அன்னை அவர்கள் கூட இருப்பார்கள் என்று அப்பா கூறுகிறார்கள். கூறிவிட்டு மேலும் கூறுகிறார், ஒரு அன்னை அன்பரை பற்றி உதாரணமாக கூறி அப்பா இங்கே குறிப்பிடுகிறார். இந்த அன்னை அன்பர் மிகவும் திறமைசாலி, கடின உழைப்பாளி, எல்லோரையும் சரியாக புரிந்து கொள்வார். அவருடன் இணைந்து போகும் மனிதர்களுடன் மட்டுமே தொடர்பு வைத்துக் கொள்வார். மேலும் அவர் ஒரு அன்னை அன்பர், தியான மையங்களுக்கு தவறாமல் செல்வதும் அன்னை புத்தகங்களை படிப்பதும் அன்னையிடம் பிரார்த்திப்பதும் அவருடைய வழக்கம். ஆனாலும் அவர் பெரியதாக எதையும் சாதிக்காமல் எதிர்பார்க்கும் வருமானம் கூட கிடைக்காம போவது குறித்து உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா அப்படின்னு அண்ணாவை பார்த்து அப்பா கேக்குறாங்க. ஏன் இவர்களுக்கு வந்து இவங்க பயங்கர திறமைசாலியா இருக்கிறாங்க, கடின உழைப்பாளியா இருக்கிறாங்க, மனிதர்களை சரியா புரிஞ்சு இடம் போறவங்களா இருக்கிறார்கள், தன்னோட ஒத்து போறவங்களை மட்டும்தான் கூட வச்சுக்கிறாங்க, தினைக்கும் அன்னை சென்றுக்கு போறாங்க, அவங்க அன்னை அன்பர், அன்னை புத்தகங்களை படிக்கிறாங்க, அப்படி இருந்தா அவங்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கல, வாழ்க்கையில எதுவும் சாதிக்கல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்பா அதுக்கு சொல்றாங்க. இம்மாதிரியான நபர்கள் தங்களுக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்ற முயற்சியில் நேரத்தையும் சக்தியையும் செலவழிப்பதை விட மற்றவருக்கு கிடைக்கும் அருளினை எவ்வாறு தடை செய்யலாம் என்று மும்முரமாக ஈடுபடுவதிலேயே நேரத்தை செலவழிப்பதால் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறாமல் போய்விடுகிறது. அவர்களுடைய திறமையும் நேரமும் இதிலேயே செலவழிந்து விடுகிறது. இதை நீ கவனிக்காமல் வெளித்தோற்றத்தையே நம்பி குழம்பி விடுகிறாய் என்று விளக்கம் அளித்துள்ளார்கள். இந்த செய்தி கேட்டவுடனே அண்ணாவுக்கு அது மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதா, ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதா. இதிலிருந்து குருநாத அவர்கள் என்ன கூற வருகிறார்கள் என்றால், நமக்கு சாதிக்கும் திறன் இல்லாவிட்டாலும், மற்றவர்களை எடை போடும் திறன் இல்லாவிட்டாலும், பாகுபாடு விவேகம் இல்லாவிட்டாலும், தீவிர நல்லெண்ணம் மட்டும் இருந்தால் அன்னை நம்முடன் இருக்கிறார் என்பது மட்டும் உறுதி. நமக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அது நமக்கு வேலையாக இருந்தாலும் படிப்பா இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேற்றமாக இருந்தாலும் ப்ரமோஷன் எதா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தேவையோ அதை குறிப்பறிந்து அன்னை கொடுப்பார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் நல்லெண்ணம் இல்லாமல் மாறாக எதிரி மற்றும் போட்டியாக நினைப்பவர்கள் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும், பிறரை சரியாக புரிந்து கொண்டாலும், எவ்வளவு அன்னை புத்தகங்களை படித்திருந்தாலும், எவ்வளவு தடைகள் தியானமயத்திற்கு சென்று புஷ்பாஞ்சலி செய்து பிரார்த்தனை செய்திருந்தாலும் அன்னை அவர்களுடன் இருக்க மாட்டார் என்பதில் சந்தேகமே இல்லை. எதிர்பார்ப்பதை விட குறைவாகவே அவர்களுடைய செயல்பாடு இருக்கும், அன்னையுடைய செயல்பாடு அவர்கள் வாழ்வில் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, ஒரு ஒரு அன்னையம்பர் இருக்காங்க, தியானமயத்துக்கு வர்றதுனாலயோ, புத்தகங்களை படிக்கிறதுனாலயோ, புஷ்பாஞ்சலியை போடுறதுனாலயோ, ஸ்வீட்ச் கேட்கறதுனாலயோ, ஸ்வீட்ச் கொடுக்கறதுனாலயோ, புத்தகங்கள் படிக்கிறதுனாலயோ, பக்தி கொளுத்துறதுனாலயோ, சாமானியம் கொளுத்துறதுனாலயோ கிடைக்கின்ற பலன் குறைவு. நல்லெண்ணத்திற்கு தான் பலன் அதிகம். நல்லெண்ணம் இருந்தால் அன்னை நம்முடனே இருப்பதனால் இவை அனைத்தும் இருந்து, திறமை இருந்து, பாகுபாடு இருந்து சாதிக்க முடியாதது கூட நாம் எளிதாக சாதிக்கலாம் என்ற உண்மை நமக்கு தெரிய வருகிறது. இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால், நல்லெண்ணம் அன்னையும் கெட்ட எண்ணம் அசுரனும் ஆவான். நாம் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி அன்னையுடன் இருந்து கெட்ட எண்ணம் மூலம் அசுரனை அழைக்காமல் இருக்க வேண்டும் என்ற புத்திசாலித்தனமான முடிவை நாம் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கின்ற பொழுது நாம் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவோம். அப்படி நாம் நம் வாழ்வில் நல்லெண்ணம் வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த நல்ல எண்ணம் நல்ல குணங்களை பண்புகளை வெளிப்படுத்தும். உண்மை, விசுவாசம், பரநலம், தன்னலமற்ற மனப்பான்மை, குறை கூறாத மனப்பான்மை போன்ற நல்ல குணங்களை வெளிப்படுத்தும். அதன் மூலம் நம்ம வாழ்க்கையை சுபிட்சத்திற்கு கொண்டு வரும். நாம் மேலும் நாம் நம்மில் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது நம்மில் அன்னை வெளிப்படுத்துகின்றார், கெட்டணத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அசுரன் வெளிப்படுத்துகிறான். நாம் நம்மில் கெட்டணத்தை வெளிப்படுத்தி அசுரனை வெளிப்படுத்தாமல் நாம் ஒவ்வொருவரும் அன்னையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நல்லெண்ணத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது அதன் மூலம் நம் வாழ்வில் அன்னை வெளிப்படுத்தி அதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் சுபிட்சம், முன்னேற்றம், பூரண ஆரோக்கியம், சந்தோஷம், வெற்றி ஆகியவை கிடைக்கும் என்று கூறி இந்த சொற்பொழிவு ஆற்றுவதற்கு வாய்ப்பு தந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கும், பராசக்தி ஸ்ரீ அன்னை தாய் அவர்களுக்கும், குருநாதர் ஸ்ரீ தர்மயுகி அப்பா அவர்களுக்கும், திரு அசோகன் அண்ணா அவர்களுக்கும், மதர் சர்வீஸ் சொசைட்டிக்கும், கும்பகோண தியான மையத்திற்கும், இந்த சொற்பொழிவு கேட்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த சொற்பொழிவினை நிறைவு செய்கின்றேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. நன்றி.
சொல்லுங்கண்ணா. ஸ்பீச் நல்லா வந்திருக்குங்க.
சரிண்ணா.
இருந்தாலும் ஒரு கருத்து நீங்க சொன்னது என்னால ஏத்துக்க முடியல.
எந்த கருத்துனா?
நீங்க என்ன சொல்றீங்க, நமக்கு நல்லெண்ணம் இருக்கிறதுக்கு அடையாளம் நம்ம யாரும் எதிரியா நினைக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா?
ஆமாண்ணா.
அந்த அந்த நிலைமை காந்திஜி அவர்களுக்கு பொருத்தமா இல்லையே.
ஆமாண்ணா.
அவருக்கு எல்லாரு பேரையும் நல்லெண்ணம் இருந்தது தான். இருந்தாலும் RSS கட்சியை சேர்ந்தவங்க அவரு முஸ்லீம்களுக்கு பாரபட்சமா நடக்கிறாருன்னு அவர் மேல
போச்சுக்கிட்டாங்க.
அது வெறும் கோபமா மட்டும் இல்லாம அது கெட்டணமா மாறி அவர் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. காந்திஜியே சில பேர் எதிரியா நினைச்சதால காந்திஜிக்கு எல்லோரு பேர்லயும் நல்லெண்ணம் இல்லன்னு ஆயிடாது. அவர் எல்லாரு பேரையும் நல்லெண்ணம் காட்டினாரு. பட்டு RSS கட்சிக்காரங்களுக்கு அது என்னமோ முஸ்லீம்களுக்கு பாரபட்சமா நடந்துகிறாரு அப்படின்னு ஒரு ஒரு சர்ச்சையை எழுப்பிடுச்சு. அவர் என்ன சொன்னாரு, முஸ்லீம்கள் இனக்கலவரத்தில் ஈடுபட்டாலும் என்ன அட்டூழியம் பண்ணாலும் அவங்க மேல நாம கைய வைக்க கூடாது, நாமும் அவங்கள போல ஆயுதங்களை ஏந்தி அவங்களையும் பதிலுக்கு பதில் படுகொலை செய்யக்கூடாது, அவங்க பண்ற அட்டூழியங்கள்லாம் மன்னிச்சு நாம பெருந்தன்மையா இருக்கணும்னு சொன்னாரு. இது RSS கட்சிக்காரனுங்க, அவன் முஸ்லீம் வெட்டுக்குத்தெல்லாம் பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம், கற்பழிக்கலாம், ஆனா அதெல்லாம் நாம மன்னிச்சு நாம எதுவும் பதிலுக்கு செய்யக்கூடாதுன்னு இருக்க சொல்றாரு. இவர் எப்படி ஒரு ஹிந்துவா இருக்க முடியும்? இவர் ஹிந்துவே இல்ல, முஸ்லிம்களுக்கு ஆதரவா செயல்படுறாரு. இவர் போனாதான் நாடு உருப்படும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்து அவரை கொலை
பண்ணிட்டாங்க.
ஆக நீங்க சொல்றது எப்படி சரி வரும்? நாம நல்ல நல்லெண்ணம் உள்ளவர்களா இருக்குது அடையாளம், நம்ம நம்மளை யாருமே எதிரியா நினைக்க கூடாதுன்னு
சொல்றீங்க.
சாத்தியமே இல்லையே.
இல்ல அப்பா வந்து அன்பு அமிர்தம் ஆகி அங்க புக்ல எழுதிருக்காங்க, அது முடிவான சிறப்புன்னு எழுதிருக்காங்கண்ணா. இப்ப காந்தியை பத்தி சொல்றப்பன்னா, ரீசெண்டா ஒரு புக்ல படிச்சேன்னா, காந்திக்கு வந்து எல்லாரும் மேல நல்லெண்ணம் இருந்தாலும் அவருடைய கோட்பாட்டுக்கு யாரு எதிரா இருக்காங்களோ அவருக்கு வந்து அவர் கூட வச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டாராண்ணா. ஏன்னா அந்த காங்கிரசுக்கு ஒருத்தப்ப தலைவரா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்தப்ப அவரை வந்து அந்த கட்சியில இருந்து ஓரம் கட்டணும்னு தான் அவர் நினைச்சாங்க. அவர் வளர்றத வந்து காந்திகால விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்கன்னா. அதே மாதிரி பகத்சிங்க வந்து தூக்கிலிடுறதுக்கு முன்னாடி காந்தி நினைச்சிருந்தா அங்க தூக்குல போறத நிப்பாட்டி இருந்திருக்கலாமா, மரண தண்டனை தடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாமா? ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை சொன்னாங்க, என்ன அதுங்கிற மறந்துருச்சு. அந்த மாநாட்டுக்கு வந்து போயிருந்தா அதை பேசி அந்த மரண தண்டனையை ரத்து பண்ணியிருந்திருக்கலாமா? இருந்தாலும் பகத்சிங் வந்து காந்தியோட கொள்கையை ஏத்துக்கல, அகிம்சையை ஏத்துக்கலங்கிறதுனால அவர் அந்த மரண தண்டனையை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா. அது மாதிரி அவருடைய வரலாற்றுல பாக்குறப்ப வரத்தையும் அவருக்கோட ஒத்து போகாதவங்க யாருமே அவர் கூட வச்சுக்கிட்ட மாதிரி தெரியல. நிறைய புக்ஸ்ல நான் படிச்சிருக்கிறாங்க. அதனால காந்திக்கு எல்லாரு மேலயும் நல்லெண்ணம் இருந்தது அப்படிங்கறத வந்து அது முழுவதுமா ஏத்துக்க முடியாது இல்லைண்ணா. அது படிச்சதுல இருந்து அதை ஏத்துக்க முடியாது இல்லைண்ணா.
ரத்னவேலு ஒத்து போகாதவங்கள கூட வச்சுக்கணும், அதுவும் நல்லெண்ணத்துக்கு ஒரு அடையாளம் சொல்றீங்க.
இல்ல அவர் வச்சுக்கல.
அவங்க நீங்க சொல்றத பார்த்தா ஒத்து போகாதவங்களையும் கூட வச்சுக்கிறது தான் சரின்ற மாதிரி ஏதோ சொல்ல வரீங்க இல்லையா?
இல்லண்ணா இல்ல அப்படி இல்லண்ணா. அதாவது கூட வச்சுக்கிறது இல்லண்ணா. பகத்சிங் வந்து காந்தியோட இல்ல, ஆனா அவரோட கருத்து கோட்பாடு படி அவர் அகிம்சை வழி போராடலங்கிறதுனால அவரை வந்து மன தண்டனையில இருந்து அவர் காப்பாத்தாம விட்டுட்டாங்க. அவரு கருணை வடிவானவருங்கிறவரு அந்த இதை தடுத்து நிறுத்திருந்திருக்கலாம், ஆனா அவர் அதை தடுக்காம விட்டுட்டாங்கிறப்ப அங்க ஏதோ ஒரு நெருடல் அங்க ஒரு இடத்துல வருது இல்லண்ணா.
சரி, பகத்சிங்கையாவது ஓரளவுக்கு ஏத்துக்கலாங்க, பட் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் செஞ்சது சுத்தமா அறிவில்லாத வேலை.
ஆமா, ஹிட்லரோட சேர்ந்து இது பண்ணாங்கண்ணா.
அவரு ஆங்கிலேயம் வேணான்ட்டு ஆங்கிலேயனை கலப்பதுக்கு ஜப்பானியருடைய உதவியை போய் தேடினார்.
ஆமா,
ஜப்பானியருடைய மனசு எப்படி இருக்கு? ஆங்கிலேயனுக்கு பதிலா நாம இந்தியா வாழணும் அப்படின்னு இருக்கு. ஜப்பானிய ஆண்டா என்ன, ஆங்கிலேய ஆண்டா என்ன, யாருமே நம்மள ஆளக்கூடாதுன்றதுதான காந்தியுடைய ஒரு கொள்கை.
ஆமா ஆமா, அது கண்டிப்பாங்க.
அதுவும் உண்மையில பார்த்தா ஆங்கிலேயன் ஆட்சியை விட ஜப்பானியர் ஆட்சி இன்னும் கொடுங்கோல் ஆட்சியா இருக்குன்னு பகவான் எச்சரிக்கை பண்ணிருக்காரு.
ஆமா,
அதனால எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நேதாஜி வந்து ஜப்பானியர் உதவியை போய் கேட்டிருக்காரு. அது சரியில்லை, அந்த அப்ரோச் சரியில்லை, கூடாதுன்னு காங்கிரஸ்ல வார்ன் பண்ணாங்க, அவர் கேட்கல. அதுக்கப்புறம் அவரை காங்கிரஸ்ல ஓரம் கட்டினா இது காந்திஜிக்கு எப்படி தப்பாகும்?
அந்த பகத்சிங் இது பண்ணிருந்திருக்கலாம்ல, அவங்க அவர் நாட்டு
காட்டுறீங்க, அது சரிங்க. ஜப்பானியர் உதவியை கேட்கிற நேதாஜியும் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது அது சாத்தியம் இல்லையா?
ஆமா, அது கரெக்டுண்ணா. நேதாஜி அது கரெக்ட்டா, நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட்ண்ணா. ஆனா பகத்சிங் வந்து ஜப்பானோட ஒத்துப்படையிலண்ணா, அவர் நம்ம நாட்டுக்காக தானே போராடினாரு.
அத நான் ஏத்துக்கிறேங்க, பகத்சிங் விஷயமா காந்திஜி செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் கட்சியோட அடிப்படை கொள்கைகளுக்கே ஒத்து வராத ஒரு ஸ்டாண்ட ஒருத்தர் எடுக்கும்போது அவரையும் கூட வச்சுக்கணும்ன்ற அவசியம் யாருக்கும் கிடையாது.
அது சரிதானா?
மற்றபடி உங்க பிரசன்டேஷன் நல்லா தாங்க வந்திருக்கு.
இந்த இதுனா அப்பா வந்து அன்பு அமிர்தமாகி அனந்தமாய் அடைப்புங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அதாவது முடிவான சிறப்பு எதிர் என்று இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நல்ல நம்மத்தோட முடிவான சிறப்புன்னு அப்பா அதை எழுதியிருக்காங்க. அதுதான் இதுல சொன்னா.
சரிங்க, அவர் எழுதினாலும் நடைமுறையில் அது சாத்தியம் இல்லைன்னு நாம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம்.
ஆமாண்ணா,
பகவானுக்கும் மதுரையும் பகவானையும் மதுரையும் விட உலகத்துல நல்லெண்ணம் உள்ளவங்க இருக்காங்களா? இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா வந்து பகவானுக்கும் மதுருக்குமே தொந்தரவு கொடுத்தவங்களா இருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. நமக்கு நல்லெண்ணம் இருக்குன்றதால நம்ம மேல யாருக்கும் கெட்டெண்ணம் இருக்காதுன்னு நம்ம வச்சுக்க முடியாது. புரியுதுங்களா?
புரியுதுண்ணா.
சரி, மத்தபடி ஸ்பீச் நல்லாதாங்க வந்தது, என்னுடைய பாராட்டுக்கள்.
தேங்க்யூண்ணா.
சரி, ஜனனி வேற என்ன இருக்காமா கேள்வி?
சார், வேற கேள்வி எதுவும் இல்ல. இல்ல சார்.
சரிப்பா, வைண்ட் அப் பண்ணி
கன்க்ளூட் பண்ணலாமா? ஓகே சார். இந்த நல்லெண்ணம் நல்லதே செய்யும் அப்படிங்கிற தலைப்புல ஸ்பீச் தந்த திரு ரத்னவேல் அவர்களுக்கு நன்றி. இந்த மீட்டிங்க்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணின எல்லாருக்கும், மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர்ஸ், ஸ்பீச் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.